परमर्षिभ्यां हरिः ॐ। अन्तरायतिमिरोपशान्तये शान्तपावनम् अचिन्त्यवैभवम् तं नरं वपुषि कुञ्जरं मुखे मन्महे किमपि तुन्दिलं महः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यस्यान्तन्नादिमध्यं न हि करचरणं नाम गोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो न नपुंसं न च स्त्री नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्याप्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्ते वसदृषिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रम् आनन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडें वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम् करुणापूर्णसुताब्धे कबळितघनविश्वरूप किरणावल्या अरुणाचलपरमात्मन् अरुणो भव चित्तकञ्जसुविकासाय त्वय्यरुणाचलसर्वं भूत्वा स्थित्वा प्रलीनमेतच्छित्रं हृद्यहमित्यात्मतया नृत्यसि भोः ते वदन्ती हृदयं नाम अहमिति कुत आयातीत्यन्विष्यान्तः प्रविष्टयात्यमलधियाम् अवगम्य स्वं रूपं शाम्यत्यरुणाचलत्वेन दीवाब्धौ त्यक्त्वा विषयं बाह्यं रुद्धप्राणेन रुद्धमनसान्तस्त्वां ध्यायन् पश्यति योगी दीधितिम् अरुणाचलत्वैमहीयं ते त्वय्यर्पितमनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतितया सततं भजते अनन्यप्रीत्या सजयत्यरुणाचलत्वयि सुखे मग्नः हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं ह्यहमहमिति साक्षात् आत्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वतामज्जतावाम् पवनचलनरोधाद् आत्मनिष्ठो भवत्वं यस्माज्जातं जगत्सर्वं यस्मिन्नेव प्रलीयते ஏனேதம் தார்யதே சைவ தஸ்மை ஞானாத்மனே நமஹம். ப்ரஜ்ஞானாம் சுப்ரதானைஹி ஸ்திரசரநிகரவ்யாபிபிர்வ்யாப்யலோகான் புக்த்வா போகான் ஸ்தவிஷ்டான் புனரபி திஷணோத்பாசிதான் காமஜன்யான் பீத்வா சர்வான் விசேஷான் ஸ்வபிதி மதுரபுங் மாயையா போஜயின்னஹம். மாயா சங்க்யா துரியம் பரம் அமிர்தம் அஜம் ப்ரஹ்ம யத்தன்னதோஸ்மி. ஆவர்த்தபுர்யாம் ஜனிதம் ப்ரபத்யே பாண்டீஷதேசே விஹிருதம் ப்ரபத்யே ஷோணாச்சலப்ரஸ்தசரம் ப்ரபத்யே பிக்ஷும் தபக்லேஷசஹம் ப்ரபத்யே. ஆப்ரம்மகீடாந்தசமம் ப்ரபத்யே ஜிதாரிஷட்வர்க்கமஹம் ப்ரபத்யே. ஸர்வஜ்ஞதாசாரபிருதம் ப்ரபத்யே நிஸ்ஸீமகாருண்யநிதிம் ப்ரபத்யே. அஸ்மாத் ப்ரபஞ்சாத் அதிகம் ப்ரபத்யே விஸ்வாதிகோக்தேர் விஷயம் ப்ரபத்யே. காலக்ரஹக்ராஹபயாபனுத்தை க்ருதாந்த சிக்ஷாக்ருதினம் ப்ரபத்யே. வினேதுமார்த்திம் விஷயாத்வஜன்யாம் விஜ்ஞானமூர்த்திம் தததம் ப்ரபத்யே. கந்தர்ப்பதர்ப்பஜ்வரவாரணாய காமாரிலீலாவதரம் ப்ரபத்யே. ஆஜன்மவர்ணிவ்ரதினம் ப்ரபத்யே குண்டீபிருதம் தண்டதரம் ப்ரபத்யே. ப்ரஹ்மாசனத்யானரதம் ப்ரபத்யே ப்ரஹ்மாத்மபூயம் யதினம் ப்ரபத்யே. ஹரம் ப்ரபத்யே விசரம் ப்ரபத்யே ஸ்வதந்த்ரதாயாஹ சதனம் ப்ரபத்யே. அமேய சாமர்த்யவஹம் ப்ரபத்யே விசுத்த விஜ்ஞானிவரம் ப்ரபத்யே. தௌர்பாக்யதாபத்ரய கர்மமோஹ சந்தாபஹந்தாரமஹம் ப்ரபத்யே. யதார்த்த சங்கல்பம் அபேத பாபம் அவாப்த காமம் விசுச்சம் ப்ரபத்யே. மனப்பிரசாதம் பஜதாம் ததானம் முக்தஸ்மிதோல்லாசி முகம் ப்ரபத்யே. வ்யதாமசேஷாம் வ்யபநீயமோத ப்ரதேன நாம்னா ரமணம் ப்ரபத்யே. சிவம் ப்ரபத்யே சிவதம் ப்ரபத்யே குரும் ப்ரபத்யே குணினம் ப்ரபத்யே. மதீய ஹ்ருத்பத்மஜுஷம் ப்ரபத்யே சரண்யமீஷம் சரணம் ப்ரபத்யே. உள்ளது நாற்பதுல 20வது பாடல். காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல். காணும் மனோமயமாம் காட்சிதனை காணும் அவன் தான் கடவுள் கண்டானாம். தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுள் அன்றி இலதால். பகவான் வந்து இந்த பாடல்ல கடவுள்ங்கிற பதத்தை உபயோகப்படுத்துறது ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு தமிழில் இருக்கிற வார்த்தை. கடை அப்படின்னாக்கா முடிவுன்னு அர்த்தம். உள்ளே கடையில் இருக்கக்கூடிய வஸ்து கடையில் அப்படின்னா எண்டில் முடிவில் உள்ளே இருக்கக்கூடிய வஸ்து கடவுள். கடையில் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதம் அன்னமயமாத்மானமுபசங்கிரம்யம் ஏதம் பிராணமயமாத்மானமுபசங்கிரம்யம் ஏதம் மனோமயமாத்மானமுபசங்கிரம்யம் ஏதம் விஞ்ஞானமயமாத்மானமுபசங்கிரம்யம் ஏதம் ஆனந்தமயமாத்மானமுபசங்கிரம்யம். அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் அப்படிங்கிற அந்த அஞ்சு கோஷங்களும் தாண்டி அந்த மூலப்பொருள் அதிஷ்டானம் அப்படின்னு சொல்றோம், எல்லாத்தையும் கடந்து டிரான்சண்ட் பண்ணி எல்லாத்தையும் தனக்குள்ள இன்க்ளூடு பண்ணின்னு இருக்கிற பொருள். தாண்டித்துனாக்கா தாண்டின பொருள் இதுலேருந்து வேற இல்லை. அதனால இதெல்லாம் உபசங்கிரமணம் பண்ணி அதுக்கப்புறம் புருஷவிதகான்னு உபனிஷத் சொல்றது. அதனால அதையும் தனக்குள்ள வாக்கிக்கிறது, அதையும் சேர்த்துட்டு தான் அது பூர்ணம். ஈஸ்வர தரிசனம் சாஸ்திரத்துக்கு லட்சியமே அதுதானே, மகான்கள்லாமே அதைத்தானே லட்சியமா எடுத்து காட்டியிருக்கான். ஈஸ்வர தரிசனம் அப்படின்னு சொல்றோம், ஈஸ்வர அனுபவம் அப்படின்னு சொல்றோம், பக்தி அப்படின்னு சொல்றோம், ஞானம் அப்படின்னு சொல்றோம், முக்தி அப்படின்னு சொல்றோம், ஆத்ம சாட்சா்காரம் இதெல்லாம் பேரு தான். ஒரே ஒரு கேள்வி இவ்வளவும் சொல்லி இதெல்லாம் யாருக்கு, யாருக்கு ஈஸ்வர தரிசனம், யாருக்கு முக்தி, யாருக்கு ஆத்ம சாட்சா்காரம், யாரு இதையெல்லாம் அனுபவிக்க போறா அப்படின்னு கேட்டால் தான் தான். எல்லா அனுபவமும் தன்னில தான் ஏற்பட வேண்டி இருக்கு. வெளியில ஒரு ஈஸ்வரனை கண்டால் இந்திரியங்களால தான் பார்க்கிறோம், இந்திரியங்களோட பலத்துக்கு தகுந்தபடிதான் அந்த ஈஸ்வர தரிசனம் இருக்கும். மனசுல ஒரு ஈஸ்வரனை கண்டா மனசு இருக்கிறவர் தான் இருக்கும், மனசு சுஷுப்தி மூர்ச்சை சமாதி முதலான நிலைகள் எல்லாம் இல்லாம போயிடுறது. அதனால மனசுல ஏற்படக்கூடிய தரிசனம் மனம் அடங்குற போது அடங்கி போயிடும். வெளியில ஏற்படக்கூடிய தரிசனம் இந்திரியங்களுடைய பலத்துக்கு தகுந்தபடி இந்திரியங்கள் மறையிற போது மறைஞ்சு போயிடும். அதனால பிசிக்கலாவோ மென்டலாவோ இல்லாத ஒண்ணுதான் நித்தியமா இருக்க முடியும். அந்த நித்தியமா இருக்கிறதும் எங்க இருக்கணும், சத்தியம் அப்படின்னாலே உள்ளதுன்னு தொடங்கிறது. மெதுவா போ, சத்தியம் அப்படின்னா எது மாறுபடாம இருக்கோ அதுதானே சத்தியம். பிரபஞ்சம் மாறுபட்டுண்டே இருக்கு, மனசு மாறுபட்டுண்டே இருக்கு, இதெல்லாம் மாறுபட்டுண்டே இருக்கு. மாறுபடாம ஒரு அனுபவம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா எந்த காலத்திலையும் எதனாலையும் பாதிக்கப்படாம அப்படி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து ரிஷிகள் எல்லாரும் ஒரே போல அனுபவத்தை அடைஞ்சவா எல்லாரும் ஒரே போல சொல்லியிருக்கிறது வந்து நம்ம ஸ்வரூபத்தை தவிர எல்லாம் மாறுறது. எல்லாம் மாறி போயிடுறது, நம்ம ஸ்வரூபத்தை தவிர எல்லாம் மாறி போயிடுறது. இந்த மாறுபாடை எல்லாம் யாரு அனுபவிச்சுட்டு இருக்கானோ அந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ, அந்த உணர்வு இருக்கோ இல்லையோ, அந்த உணர்வை தவிர எல்லாம் மாறிபட்டு போயிடுறது. உள்ளது நாற்பதே பகவான் வந்து உள்ளதுன்னு தொடங்கிறது, முடியற போது உணர் அப்படின்னு முடிக்கிறது. உள்ளது உணர்வு ரெண்டு இல்லை, உள்ளது உணர்வு நான் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுதான். சகலதும் மாறுபட்டு இருக்கிற போதும் நம்ம இருப்பு நம்ம உணர்வு நான்ங்கிற அனுபவத்துக்கு மாறுபாடு இல்லாம இருக்கு.
அனுபவம் அப்படிங்கறதே ஆத்மாவோட ஸ்வரூபமா இருக்கு, அனுபவம்ங்கிறதே பிரம்மஸ்வரூபமா இருக்கு, அனுபவம்ங்கிறதே நமக்குள்ள நம்ம ஐயா இருக்கு, அகமா இருக்கு. இந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்ட பிடிச்சுண்டா தான் வேதாந்தத்துக்கு இனிஷியேஷன். இப்போ மந்திர உபதேசம் எல்லாம் கொடுக்கறாளோ இல்லையோ, வைஷ்ணவ பக்தி வரணுமானா விஷ்ணு மந்திரத்துல இனிஷியேஷன் இருக்கணும், சிவபக்தி வரணுமானா சிவ மந்திரத்துல ஒரு இனிஷியேஷன் இருக்கணும், ஒரு தீட்சா இருக்கணும். அந்த மாதிரி வேதாந்தத்துக்கு தீட்சை என்னன்னாக்கா இந்த நான் அப்படிங்கிற அனுபவம் தான். பகவான் வேடிக்கையா சில பேருக்கு வந்து நான் நான் ஜபம் பண்ணு அப்படின்னே சொல்லியிருக்கு. நான் என்ன பண்ணணும் பகவானே, நான் நான் அப்படின்னு பிடிச்சிருந்துச்சு சொல்லிகிட்டே இரு அப்படின்னா என்ன அகங்க, நம்ம தான் சொல்லிகிட்டே இருக்கோமே நான் நான். நமக்கு யாராவது சொல்லி கொடுக்கணுமான்னு சதா எல்லா மந்திரத்தையும் விட நமக்குள்ள ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறது அது ஒன்று தான், அதை கான்சியஸா கவனிச்சு ரிப்பீட் பண்ணுங்கிறது. கான்சியஸா கவனிச்சு சொல்லிட்டு இருக்கியோ இல்லையோ சொல்லிட்டு இருக்கிறதையே திருப்பி சொல்லிப்பாரு. ரொம்ப ஆச்சரியமா சில பேருக்கெல்லாம் அதுலேருந்து சமாதி அனுபவம் ஏற்பட்டு, பகவானுக்கு மட்டும் இல்லை. டென்னிசன்கிற ஒரு ஆங்கில கவி, அந்த கவிகளுக்கு நிறைய பேருக்கு கவிகளா இருக்கிறதுக்கு காரணமே அவ ரொம்ப ஸ்பிரிச்சுவல், அந்த ஞானத்துக்கு பக்கத்துல வரபொழுது தான் கலைகள்லாம் வரும். ஞானம்ங்கிறது பரிபூர்ண கலை, கலைகள் எல்லாம் நதி மாதிரி, ஞானம் கடல் மாதிரி. பாடுறது, டான்ஸ் பண்றது, சித்திரம் வரைக்கிறது, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் கலைங்கிறோம். கலைனாலே பார்ட்டுன்னு அர்த்தம், பார்ட். அப்ப எதோட பார்ட்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, எதோட பார்ட்னா ஞானத்தோட பார்ட். ஞானம்ங்கிற மௌனம் இருக்கே, அந்த மௌனம் எல்லாத்தையும் முழுங்கின கலை. அதனால அந்த மௌனம் இருக்கிற இடத்துல பாட்டு வேண்டாம், டான்ஸ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நம்ம ஆசிரமத்தில் அதனால எதுவும் எடுபடவே எடுபடாது. இங்க பழக்கம், இங்க இருக்கிறவாளுக்கு தெரியாது, என்ன டான்ஸ் பண்ணாலும் பாட்டு பாடினாலும் என்னவோ எப்படியோ இருக்கும். இதே பாட்டு வந்து நீங்க வேற எங்கேயாவது போய் பாடினீங்கன்னா எல்லாரும் ரசிப்பா. அதே கீர்த்தனம் பஜனை நீ இங்க வந்து பண்ணி பார்த்தோம்னா எதுவும் சப்புன்னு இருக்கும். அது என்னன்னாக்கா அது கம்பாரிசன், அந்த மௌனம் இருக்கோலையோ, இட்ஸ் தி கிரேட்டஸ்ட் மியூசிக், தி ஹையஸ்ட் எலக்வன்ஸ். அந்த சைலன்ஸ் வந்து இட்ஸ் தி சுப்ரீம் மோஸ்ட் எலக்வன்ஸ். எல்லாத்தையும் விட பெரிய ஆர்ட்டா இருக்கு, கலையா இருக்கு. பகவான் சந்நிதியில ஏதாவது சத்தம் போட்டா கூட எப்படியோ இருக்கும். அந்த மௌனம், அந்த மௌனம் ஞானத்தோட மௌனம் இருக்கும் இல்லையோ, அந்த மௌனம் எல்லா கலையும் தனக்குள்ள பண்ணிட்டு விடுறது. அதனாலதான் பார்வதி பரமேஸ்வரால சேர்ந்து பகவத் பாதால் சிவானந்த லஹரி தொடங்குற போதே கலைனே தொடங்குறார். அந்த டென்னிசன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், விட்டுவிடாதீங்க, நான் விட்டுட்டு போயிடுவேன். கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜதபலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவது மே சிவாபியாம் அஸ்தோகத் த்ரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனர்பவாபியாம் ஆனந்த ஸ்புரத் அனுபவாபியாம் நதிரியம். கலாபியாம்னே தொடங்குறார், ரெண்டு பேருமா சேர்ந்து கலை. அந்த மனசு வந்து சித்ஸ்வரூபத்துல போய் லயம் ஆகிறதுக்கு ஒரு உபாயம் தான் கலை. ஞானம் இருக்கே அடியோட லயம் ஆயிடுறது. எதுக்கு இதை சொல்லின்னு வந்தேன்னா, கவிகள் ஏதாவது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அந்த வஸ்துவை போய் தொட்டுட்டு வந்துட்டு தான் அவ கலாகாரர்கள் ஆகிறார். இதெல்லாம் சம்ஸ்கிருத சாகித்யத்திலே நல்லா விசாரம் பண்ணிருக்கா, இதெல்லாம் எப்படி வர்றது கலை. ஏன் ஒரு கலை வந்து ஒருத்தரோட ஹிருதயத்தை தொடருது அப்படின்னா, அது அந்த ஆத்மாவை போய் தொட்டுட்டு வர்றதுனாலதான் நம்ம ஹிருதய ஸ்பர்ஷி ஆகிறது. அதனால இந்த கவிகள் உத்தம கவிகளா இருந்தாள்னாக்கா அவ வந்து கொஞ்சமெல்லாம் ரிஷிகளா இருக்கணும், இல்லாட்டா முடியாது. சம்ஸ்கிருத சாகித்யத்துல நான் ரிஷி கவிஹி அப்படின்னே சொல்லுவா, ரிஷி அல்லாதவன் கவி அல்ல. யாரு ரிஷியா இருக்கானோ அவன் தான் கவியா இருக்க முடியும். இந்த டென்னிசன்ங்கிற பாயிண்ட் ஒரு நாள் தனிமையில இருந்து அவரோட பேரு
அவர் டென்னிஸ் சொன்னாரா இல்ல அவருக்கு வேற ஏதாவது கூப்பிடுற பேரா தெரியல, அவரே அதை திங் அவரோட பேரையே அவர் அவர்கிட்ட சொல்லிட்டாராம். அப்படியே சொல்ல 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 இந்த பேருனால குறிக்கப்படுறது என்ன அப்படின்னு அப்படியே உள்ள போயிருக்கணும் மனம். அவரோட பேரையே சொல்லி 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 அவருக்கு பிரபஞ்சம் மறைஞ்சுபடுத்து, உடம்பு மறைஞ்சுபடுத்து, நான்கிற எண்ணம் மறைஞ்சுபடுத்து, கொஞ்ச நேரத்துக்கு அந்த சமாதி நிலை ஏற்பட்டது. எதுக்கு சொல்றேன்னா நம்மளோட உண்மையான பேரு நான்கிறது தானே. ஒரு நானை இன்னொரு நானிலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ராமன் கிருஷ்ணன் பேர் வச்சுக்கிறோமே தவிர, ஒரு பிறந்ததுலேருந்து நமக்கு இருக்கிற பேரு அகம் நாமா பவது அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. ஒரே ஒரு பேரு தான் நமக்கு இருக்கு, நான். அது பகவான் ரொம்ப ஆச்சரியமா சொல்லும். காலிங் பெல் அடிச்சானாக்கா யாரு அப்படின்னு கேட்டா நான், திருப்பி யாரு அப்படின்னு கேட்டா நான் தான். ஒரு நான் கிட்ட ஒரு தானையும் சேர்த்திப்போம் இல்லையா, அந்த தானுக்கு நிக்கிறதுக்கு ஒரு நான், நானுக்கு நிக்கிறதுக்கு ஒரு தான், தானே தானே தத்துவம். அந்த நான்கிற அனுபவம் ஆராய்ந்து பார்க்க தான்கிற ஸ்வரூபம் பிரகாசிக்கிறது. அந்த தான்கிற ஸ்வரூபத்தோட மூச்சு காத்து தான் நான், நான் நான் வெளியில வருது. அப்ப வேதாந்தத்துக்கு தீட்சை என்ன அப்படின்னா, வேதாந்தத்துக்கு வந்து நம்ம உபாசனை பண்ணிருக்கோமா, சிவனை உபாசனை பண்ணிருக்கோமா, விஷ்ணுவை உபாசனை பண்ணிருக்கோமா, எந்த மந்திரம் ஜபம் பண்ணிருக்கோம், இதெல்லாம் சரி. உபாசனா மூர்த்தி நமக்கு வந்து நமக்குள்ளேயே இருக்கு. எது இருக்கிறதுனால எல்லா உபாசனையும் நடக்கிறதோ, எது இருக்கிறதுனால தியானம் நடக்கிறதோ, எது இருக்கிறதுனால சித்தவிருத்திகள்லாம் உற்பத்தி ஆகிறதோ, எது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறோம், அந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ, அந்த அனுபவத்தை தொட்டு பார்த்துருக்கணும். சைத்தன்யத்தை தொட்டு பார்த்துருக்கணும். சைத்தன்யம்ங்கிறது நான் தானே, இது எல்லாம் ஜடம். கேட்க முடிஞ்ச நீ சப்புன்னு இருக்காது, கேட்கிற க்ஷணத்துல அட்டென்ஷன் அதுல போனா அந்த பிரத்யபிக்ஞா வந்துடும். இன்டலெக்சுவல் லெவல்ல இருந்துதானே அவங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியும், போகல, கவனம் அதுல விழல, வஸ்துல விழல, என்னோட மூஞ்சியத்தான் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுது. உங்களுக்கு இருக்கிற அனுபவம் தானே. ரமண பகவானுக்கும் ஆதிசங்கருக்கும் மட்டும் இருக்கிற அனுபவம் இல்ல, நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அகம் அப்படிங்கிறது நான்ங்கிறது. அது இருந்துதான் வெளியில காண்றது, அது இருந்துதான் கண்ணு வேலை பண்றது, காது வேலை பண்றது, மூக்கு வேலை பண்றது, நாக்கு வேலை பண்றது, தொக்கு வேலை பண்றது. நம்மளை பொறுத்தவரை நாம என்ன பண்றோம், கண்ணுனால பார்க்கறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். சாட்சி கண்ணுனால பார்க்கணும், அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். கண்ணுனால பார்க்கறதுக்கு, ஆனா எது இருக்கிறதுனால கண்ணு தெரியறதோ அதை கோட்டை விட்டுடும். அக்ஷரமண மாலை, கண்ணுக்கு கண்ணாய் கண் இன்றி காணுனை, கண் இன்றி காண், கண்ணுக்கு கண்ணாய் கண் இன்றி காணுனை, காணுவது எவர் பார் அருணாச்சல, கண் இன்றி காண். இந்த கண்ணு, இந்த கண்ணு இல்லாட்டா நம்ம பார்க்க முடியுமோ? ஸ்வப்னம் இந்த கண்ணு இல்லாம பாக்குறோம் இல்லையா, இந்த கண்ணு வெறும் ஓட்டதான். கண்ணு இல்லாதவாளை கூட பேக்கில இருந்து கூப்பிட்டா திரும்பி பார்ப்பான், அவளுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதவன் கூட அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆஃப் சீயிங் இருக்கு, அது இருக்கு. தொட்டு கூப்பிடுங்கோ, பின்னால திரும்பி இப்படி பார்ப்பான், ஏன் பாக்குறோம், அவனுக்கு தான் பார்க்க தெரியாது. அப்போ அந்த வர்க்கிங் ஆஃப் அந்த
ஐ பவர் அந்த எனர்ஜியை வந்து அப்படி வெளியில போடுறதுன்னு உள்ளது இருக்கு, அதை வெளிக்கு கொண்டு வரதுக்கு இருக்கிற ஓட்டை தான் ஒர்க் பண்றதுல. இதெல்லாம் சயின்ஸ் சாஸ்திரம். ஸ்வப்னத்துல கண் இல்லாமையே பாக்குறோம், காது இல்லாமையே கேட்கிறோம், மூக்கு இல்லாமையே மணக்கிறோம், நாக்கு இல்லாமையே ருச்சிக்கிறோம், துவக்கு இல்லாமையே ஸ்பர்சிக்கிறோம். எந்த சாமகிரியும் தேவையில்லை. மனசு ஒண்ணு மட்டும், கண்ணாவும் மூக்காவும் காதாவும் துவக்காவும் எல்லாமும் இருக்கு. அந்த மனசு அதுதான் கண்ணுக்கு கண்ணு. அந்த மனசு அடங்கி இருக்கக்கூடிய சுஷுப்தியில பிரஜான கனஹா சித் கனஹா, ஜாகிரத்துல வந்து சித் விஸ்தாரம், சுஷுப்தியில வந்து சித் கனம். சித் விஸ்தாரம், விஸ்தாரம்னாக்க சித்து வந்து அப்படி சென்சஸ்குள்ளால இட் ஜஸ்ட் ஸ்ப்ரெட்ஸ் அவுட், இறஞ்சு போறது வெளியில. சித் விஸ்தாரம். மனிஷா பஞ்சகத்துல பகவத் பாதாளத்துல பிரம்மைவாகமிதம் ஜகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம் அப்படிங்கிறது. அந்த ஜாகிரத்திலையும் சொப்பனத்திலையும் அப்படி அப்படி பூ ஏகாகிரப்படாம அப்படி விரிஞ்சு போறது நாம ரூபமாகவும் அநேக தர்சனங்களாகவும். அதுவே சுஷுப்தியில அப்படி ஏகமா ஒரே அனுபவம் மட்டுமா கிடக்கிறது. அதானது எந்த அனுபவம் ரூபமாவும் ரசமாவும் சப்தமாவும் ஸ்பர்ஷமாவும் ஜாகிரத்திலையும் சொப்பனத்திலையும் மாறுறதோ அந்த அனுபவம் ரூப ரச சப்த ஸ்பர்ஷாதி எந்த பேதங்களும் இல்லாம அனுபவைகஸ்வரூபமா இருக்கு சுஷுப்தியில. உபனிஷத் வேத்தியமான பிரம்மம் நம்ம அனுபவத்துல இருக்கு. புத்திய இருக்கக்கூடிய அனுபவத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி புரிஞ்சுண்டு மனநம் பண்ணி தன்னலையில நிக்கிறதுக்கு நம்ம சிரவண மனன நிதித்தியாசனம் பண்றதில்லைங்கிற கோளாறு தான் இருக்கே தவிர, முக்தி சித்தம், பிரம்மானுபவம் சித்தம், நிர்வாணம் சித்தம், ஆத்மானுபவம் சித்தம், ஈஸ்வரானுபூதி சித்தமா இருக்கு. எத்தனை கஞ்சன என்ன பிரமாணம், உபனிஷத்தே பிரமாணம். எத்தன கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம் சுஷுப்தஸ்தான ஏகீபூத பிரஜான கன ஏவ ஹ்யானந்தமயோ ஆனந்த புக் சேதோமுக பிராஜ்ஞ ஸ்திருதீய பாதம் ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வஜ்ஞ ஏஷோந்தர்யாமி ஏஷ யோனி பிரபவாப்யயோஹி பூதானாம். அந்த சுஷுப்தியில வந்து எது இருக்கோ சர்வேஸ்வரஹா சர்வஜ்ஞஹா சர்வாந்தர்யாமிஹி அப்படிலாம் வேதம் சொல்றது. நமக்கு தெரியறதோ நான் தூங்கினேன் தான் தெரியறதே தவிர, சர்வேஸ்வரனா இருந்தேன் தெரியல, சர்வஜ்ஞனா இருந்தேன் தெரியல, சர்வாந்தர்யாமியா இருந்தேன் தெரியல. அரை மணி நேரம் சுஷுப்தியை பத்தி பேசினா நீங்க வேணா தூங்கு வேளா இருக்கும். இப்பவே வரதும் வேதாந்தெல்லாம் பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னால கேட்கணும். அன்னமயம் ஹி சௌமிய மனஹா அப்படின்னு உபனிஷத் சொல்றேன். அன்னம் உள்ள போயிடுத்தான இன்னைக்கு ஏகாதசி. வாஸ்தவமா பார்த்தா வயறு ஒழிஞ்சு இருக்கணும் இல்லையா. அன்னமயம் ஹி சௌமிய மனஹா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அன்னம் உள்ள போச்சுனாக்க மனசு உண்டாயிடுமா, அன்னம் உள்ள இல்லைன்னா மனசு உண்டாகாது. அப்ப சிரவணம் சாத்தியமாகும். சுஷுப்தி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸோட குறையே நமக்கு இல்லை, ஆத்ம அனுபவத்தோட குறையே நமக்கு இல்லை. அனுபவம் இருக்கு, ஞானம்தான் இல்லை, அவித்தியை தான் மறைச்சிருக்கு. அனுபவத்தோட குறையே இல்லை, அனுபவம் இருக்கு. ஏன்னா அனுபவம்ங்கிறது நம்ம ஸ்வரூபம். அதை விட்டுட்டு வெளியில ஒரு அனுபவத்தை தேடுறவன் வெளிச்சத்தை எடுத்துண்டு இருட்ட தேடுறான் அப்படின்னு பகவான் அருணாச்சல அஷ்டகத்துல சொல்லிட்டு நேத்துக்கு நாம பார்த்தோம். எனக்கு ஒரு ஈஸ்வரனை பார்க்கணும் நீ போறாயானால் வெளிச்சத்தை விட்டுட்டு இருட்ட தேடின்னு போறேன் நீ.
என்ன, நீயே வெளிச்சமா இருக்க, நீயே பிரகாசமா இருக்க, நீயே அனுபவ ஸ்வரூபமா இருக்க. ஒரு சிவனோ விஷ்ணுவோ வந்தா கூட உன்னோட இந்த இருக்கிற அனுபவத்துக்குள்ளதான் வர முடியுமே தவிர இது இல்லாம ஒரு வெளியில வர முடியாது. அனுபவம்ங்கிறது உன்னோட ஸ்வரூபமா இருக்கு, நீயே ஆத்மாவா இருக்க, நீயே நித்திய சுத்த புத்த முக்தஸ்வபாவமான சைதன்ய வஸ்துவா சித்ஸ்வரூபமா அவபோதைக ரசஸ்வரூபமா இருக்க. இவ்வளவும் வைதிகமான வாக்க உபயோகப்படுத்துறது எதுக்குனாக்கா, சப்தத்தினாலேயாவது ஒரு சமாஹித ஸ்திதி வரட்டும் அப்படின்னு தான். சப்தானுவித்தா சமாதி அப்படின்னே சொல்லுவாதுக்கு. அதனால அந்த வேதவாணியை கேட்கிற போது ஒரு சமாதி வருமா. அந்த வேதவாணியை கேட்கிற போது என்னால்தான் வேதம் எல்லாம் கேட்கறத எல்லாரும் கண்ண முடின்னு இப்படி உட்காந்துக்கிறா இல்லையா. ஆனா அது போறாது, அது தூங்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு சுகமான தூக்கம். கான்சியஸா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருந்துடுவேள். தூக்கமே பிரம்மானுபவம் நமக்கு தெரியல, ஏன் விசாரம் பண்ணாததுனால. அதே மாதிரி விசாரம் பண்ணாம உங்களுக்கு வெளியில ஏதாவது இன்ஃபுளுவன்ஸ்னால சமாதி உண்டானாலும் அந்த சமாதி விசார சித்தம் அல்லாததுனால அது கலைஞ்சு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது இல்லை. அதனால விசாரத்தினாலேயே அந்த நிலை வந்தாகணும். இல்லைன்னா அந்த நிலை வந்தத்தை விசாரம் பண்ணி பார்த்து பிரச்சனை தெளிவு ஏற்படணும். ஹிருதயத்துல தெளிவு, தேர்ந்து இருத்தல் அப்படின்னு பகவான் சொல்றது. தேர்ந்து இருத்தல், தெளிந்து இருத்தல், அந்த தெளிவு ஏற்பட்டு தள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு திருமூலர் பாடல். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். உடனே சிவலிங்கத்தை வெளியில தேட வேண்டாமா. என்ன தெளிவு ஏற்பட்டுனா அந்த இருக்கேங்கிற உணர்வு, நான்கிற அந்த சித்து இருக்கோ இல்லையோ, ஐ ஐ ஐ ஐ ஐ, தட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டிவாய்ட் ஆஃப் ஆல் அட்ஜங்ஸ் உபாதிஸ், பாடி மைண்ட் இன்டலெக்ட் சென்சஸ் தாட்ஸ் கான்சியஸ்னஸ் பர்ஜ்ட் ஆஃப் ஆல் லிமிடேஷன்ஸ் ஷைன்ஸ் ஃபோர்த் அஸ் காட் அப்படின்னு பகவான் டாக்ஸ்ல ஒரு வார்த்தை. கான்சியஸ்னஸ் purged of all limitations. அந்த உணர்வுல வந்து இப்ப உணர்வுல வந்து நான் இவன் அவன் அது இதுன்னு இருக்கு. அது போய் அந்த உணர்வு இருக்கோலையும் அகண்டாகாரமா இருக்கு. அதுதான் இந்த பாடல நாம பார்க்க போறோம். ஈஸ்வர தர்சனத்தை பத்தி, காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல். உபாசனையில வந்து நம்ம ஒரு பகவானோட உருவத்தை வச்சுட்டு உபாசனை பண்றோம், அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ரமண பகவானே வந்து என்ன பண்ணிது, அருணாச்சலேஸ்வரர் லிங்கத்தை வந்து கட்டின்றது இல்லையா. அதனால உபாசனையை நிஷேதம் பண்ணவோ பக்தி மார்க்கத்தை நிஷேதம் பண்ணவோ அப்படின்னு பண்றதில்ல. அந்த உபாசனையோட முடிவு கட்டத்துல வேதமே காட்டி கொடுக்கறது, நேதம் எதிதம் உபாசதே, நீ எது நீ உபாசனை பண்றியோ அது பிரம்மம் இல்லப்பா, எது இருக்கிறதுனால நீ உபாசனை பண்றியோ அதுதான் பிரம்மம். வாஸ்தவத்துல உபாசனா மூர்த்தியே வந்து இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணும். நிறைய மகான்களுக்கு அப்படியேதான் நடந்திருக்கு. உபாசனா மூர்த்தியே பிரத்யக்ஷப்பட்டு மகா வாக்கிய உபதேசத்தை கொடுத்து நான் இல்லை நீ தான் சொல்லிட்டு மறைஞ்சிடுமா. ஏன்னா எதுலையாவது ஏகாகிரமான அது குருவாயிடும். லாஸ்ட்ல அது நமக்கு ஏதோ ஒன்னு சொல்லி கொடுக்கும். உபாசனா மூர்த்தியே நமக்கு ஞானத்தை கொடுத்து மறைஞ்சிடும். உபாசனாமூர்த்தியை நம்மளை ஸ்வரூப தர்சனத்துல கொண்டு விட்டுடும். இங்க காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல். தன்னை விட்டு வெளியில ஒரு கடவுளை காண முடியாது. கடவுள் வரத்துக்கு முன்னாடி இந்த காண்றவன் இருக்கான். கடவுள் பிரத்யக்ஷப்படுற போது நான் இருக்கேன், கடவுள் மறையிற போது நான் இருக்கேன். காணும் மனோமயமாம் காட்சி அப்படிங்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா இந்த பாடலை புரிஞ்சுக்கணும். உள்ளது நாற்பது படிச்சுட்டு நம்ம இத திருக்ஸ்வரூபமா நமக்குள்ள அனுபவிக்கிறதுக்கு பகரம் பக்தி மார்க்கத்துல உபாசனை பண்ணிட்டு இருக்கிறவாள போய் இதெல்லாம் எல்லாம் மனோமயமா காட்சின்னு சொல்லக்கூடாது. அது பெரிய அபச்சாரமா போயிடும். இது வந்து நமக்கு வந்து நம்ம உபாசனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு உபாசனையிலேருந்து ஞானத்துக்கு போகிறதுக்கு இருக்கிற பிரிட்ஜே தவிர, உபாசனை பண்ணிட்டு இருக்கிறவனை போய் இழக்கிறதுக்கு இருக்கிற ஒரு லைசன்ஸ் இல்லை. அது ந புத்தி பேதம் ஜனயேது அஜ்ஞானாம் கர்மசங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன் அப்படின்னு பகவான் கீதையில நமக்கு சொல்லி கொடுக்கிறார். யாராவது ஒருத்தன் உபாசனை பண்ணிட்டு இருக்கான், அவன் ஞான நிலைக்கு வரலைன்னா அவன் இழுக்காதே, அவனோட உபாசனையில புத்தி பேதம் பண்ணாதே. அது மட்டும் இல்ல, அவன் கூட சேர்ந்து நீ உபாசனை பண்ணுவான், குறைஞ்சு போகிறது. அவன் சிவனை பூஜை பண்றானா நீ சிவ பூஜை பண்ணு, அவன் கிருஷ்ணனை பூஜை பண்றானா நீ கிருஷ்ணனை பூஜை பண்ணு. ஞானிக்கு வந்து எல்லா தேவதைகளையும் ஆராதனை பண்ணலாம், எல்லாரு கூட இருக்கலாம். ஆதிசங்கரரை பத்தி சொல்றது உண்டு, அந்த சாக்தோ பகிஷைவா விவகாரேது வைஷ்ணவா, எல்லாமே அவர் தான். பகவான் வந்து இங்கே இந்த நடேசையர்னு இங்கே சமையல்கட்டில் இருந்தார். அவர் இந்த கோஷாலையில் பஞ்சாயத்தனை பூஜை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பான். அவர்கிட்ட நீ இங்கே பூஜை பண்ணாதே அப்படின்னு பகவான் சொல்லலை. பூஜை பண்ணி விட்டு அந்த பூஜை பொட்டியே கோஷாலைக்குள்ளேயே வச்சுடுவார். பகவான் வந்து கோஷாலை பக்கம் நடக்க போகிறத தினமும் ரொம்ப நாளைக்கு அது ஒரு அந்த டைம் பார்த்து இவர் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அப்புறம் நிவேத்தியம் ஏதோ கல்கண்டோ ஏதோ வச்சு பண்ணி விட்டு அப்புறம் ஆரதி காட்டுறதுக்கு பகவான் அந்த பக்கம் வர டைமா கரெக்டா காத்துட்டு இருப்பார். பகவான் கரெக்டா தினமும் போய் பகவானுக்கு பகவானுடான சம்பிரதாயங்கள் உண்டு, கவனிச்சு பார்த்தவாள் எல்லாம் எழுதியிருக்காது. ஆரதி கொண்டு போனா அப்படி பண்ணிக்க, கண்ணில் வச்சுக்காது அப்படி பண்ணிக்கணும். உங்களுக்கு வீடியோல கூட பார்க்கலாம், போட்டோல கூட பார்க்கலாம் பகவான் கார்த்தி கொண்டு காட்டுறத. கண்ணில் வச்சுக்காதுன்னா வச்சுக்கப்படாதுன்னு இல்லை, பகவானுடைய சுவாவம் அது அப்படி அப்படி பண்றது. அதுலேருந்து தீபதி எடுத்து நெத்தியில் எடுக்கணும். அப்படி போய் தினமும் பார்த்துட்டு வரும். அது பார்க்கறதுக்குன்னு தான் போகலை, போற டைம்ல இவர் பண்ணுவர், பண்ணி காட்டுவர், அதை தொட்டு ஆர்த்தி எடுத்துக்கும் வீபதி எடுத்துக்கும். ஒரு நாள் போகல, அப்புறம் போகவே இல்லை. அந்த டைமுக்கு இவர் காத்துட்டே இருந்தார், பகவான் வரல. இவ்வளவு நாள் போயிட்டு இருந்ததோ இல்லையோ, இப்ப அவர் வந்து பகவான் கிட்ட, பகவான் ஏன் இப்ப எல்லாம் வரவே மாட்டேங்கிறீர்கள், எதுக்கு இல்லே நான் பஞ்சாயத்தன பூஜை பகவான் தினமும் வந்துட்டு இருந்தது, இப்ப காணும் இன்னமா பண்ணிட்டு இருக்க, இவ்வளவுனா கேட்கல, ரெண்டு மூணு வருஷம் போயிருக்கு கண்டினியூஸா, இவ்வளவு நாள் கேட்காதவர் இன்னமுமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், அப்போ அதை முடிச்சு பூர்த்தி பண்ணி அப்படின்னாக்கா பூஜை பூர்த்தி ஆயிடுத்துன்னு அர்த்தம், மங்களமா பரியவசானம் ஆயிடுத்துன்னு அர்த்தம், பகவத் பிரசாதத்தை கொடுத்து கொடுத்துன்னு அர்த்தம். எல்லாமே அங்கதானே முடியணும், ஈஸ்வர பூஜை அங்கதானே முடியணும், சாதனைகள்லாம் அங்கதானே முடியணும். சாதனை சாதனை எங்க முடியறதுன்னா சாதகனையும் இல்லாம பண்ணி, சாதனையும் இல்லாம பண்ணி, சாத்தியம் மட்டும் தானா பிரகாசிச்சுட்டு இருக்கிற நிலை. அகண்டானந்த சரஸ்வதி சுவாமின்னு விருந்தாவனத்துல இருந்தார் பெரிய பாகவதக்காரர். அவர் முதல்ல கிருஷ்ண பக்தி பண்ணி நிறைய நாம ஜபம் பண்ணிட்டு இருந்தவர். அவருடைய குரு ஞானோபதேசம் பண்ணி சன்னியாசம் வாங்கிட்டார், மகா வாக்கிய உபதேசம் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் இவரால் ஜபம் பண்ணவே முடியறதில்ல. நிறைய பேருக்கு அந்த ஒரு நிலை வந்து பகவான் கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்கா, ஜபம் பண்ண முடியறதில்லையே பகவானே அப்படின்னு கேட்டிருக்கான். ஜி வி சுப்பிரமணியாவுக்கு இது மாதிரி தீட்சை யாரோ கொடுத்திருந்தா பகவான் கிட்ட வந்து இப்ப ஜபமே வரமாட்டேங்கிறதே பகவானே, நீ நிறைய ஜபம் பண்ணிருக்க, அதுதான் உன்னை இங்க கொண்டு விட்டு கொடுத்து, அவ்வளவுதான், அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அந்த உபாசனை ஞானத்துல கொண்டு விட்டு கொடுத்து. அகண்டானந்த சுவாமி ஜபம் பண்ணிட்டு இருந்தவர், ஜபமால காணாம போயிடுத்து. ஜபம் பண்றதுக்கு ஒரு சௌகரியம் இந்த மாலை, அதனால இவர் திருப்பி ஒரு மாலை வாங்கிட்டு வந்து ஜபம் பண்ணார். இந்த பழக்கம் எல்லாம் போகாது ஈஸியா. அந்த மாலையை யமுனை கரையில வச்சிருந்தார், பருந்து கொத்தி எடுத்துட்டு போய் யமுனையில போட்டுட்டு போயிட்டான். அப்பதான் ஈஸ்வரனே நியமம் பண்ணிவிட்டார் இப்போ அப்படின்னு அதெல்லாம் அடங்கி போயிடுத்து. அப்படின்னா ஜபம் அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்கிறது இல்ல,
ஆனா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ங்கிற நியமம் போய் எல்லாம் சமுத்திரத்துல போய் நதி அடங்குற மாதிரி சாதனை சாதகன் எல்லாம் ஸ்வரூபத்துல பிரகாசம் பிரவேசம்
எல்லாம் அங்க லயமாயிடுது. காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல்,
காணும் மனோமயமாம் காட்சி. அது மனோமயம் தானே ரூப தரிசனம் வரபோதும்.
தான் முதல் போய் தான் இன்னவன் என்னும் அகங்காரமாகிய முதல் எண்ணம் அழிந்து போன பின்பு, இந்த சாதனை பண்ற நான் இருக்கேனே இந்த நான் போன பிறகு, தான் கடவுள் அன்றி இலதால்
அகங்காரம் போயிடுத்தானா அப்புறம் இங்க என்ன இருக்கு? இருக்கிறது ஈஸ்வரன் தான். ஈஸ்வரன்லேருந்து அந்நியமா ஒரு நான் இல்லை.
தன் முதலை தன்னை காணும் அவன்தான் கடவுள் கண்டான். ஆம், தன்னோட ஸ்வரூபத்தை தரிசனம் பண்றவன் தான் ஸ்வரூப நிஷ்டன், ஆத்ம நிஷ்டன் தான்
ஈஸ்வர தரிசனத்தை அடைஞ்சவன்.
வெளியில ஒரு உருவத்தை தரிசனம் பண்ணி திருப்தி ஆகாது, வெளியில எதைத்தான் தரிசனம் பண்ணினாலும் திருப்தி ஆகாது. ரமண பகவான் கிட்ட ஒருத்தர் கேட்டார், வைகுண்டத்துல போனா எப்படி இருக்கும் பகவானே? பகவான் சொல்லிட்டு பெருமாள் அனந்த சயனத்துல படுத்துட்டு இருப்பார், பக்தாள்லாம் இருப்பான், ஆனந்தமா இருக்கும். அப்படி அங்க போய் இருந்தா என்ன லாபம்? ஈஸ்வரனோட பிரியம் தான் லாபம். ஈஸ்வரன் நம்ம கிட்ட பிரியம் வந்துதானா ஏதாவது பேசுவரா? நீ என்கிட்ட பேசுற மாதிரி பேசுவர்.
என்ன பேசுவர்? நான் யாருன்னு விசாரம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவார்.
ஈஸ்வரனுக்கு பிரியம் வந்துதானா என்ன பண்ணுவார்? ஆத்ம விசாரத்தை, ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணி கொடுப்பார். என்ன ஈஸ்வரன் அவதாரம் பண்ணப்போல்லாம் அதானே பண்ணார். யாருகிட்ட பிரியம் வந்ததோ அவளுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ண, யாருகிட்ட பிரியம் வந்ததோ அவளுக்கு ஆத்ம வித்தையை உபதேசம் பண்ணார். பக்குவமா இருக்கிறவா பிடிச்சுனுட்டான், பக்குவம் இல்லாதவா திருப்பி எதையோ பார்க்கணும், எதையோ கேட்கணும், எதையோ மணக்கணும், எதையோ ருச்சிக்கணும், எதையோ ஸ்பர்சிக்கணும், அப்படியே மனசு போயிட்டே இருக்கும். ஆத்மாவை விட்டு வெளியில ஏதோ ஒரு பொருளை நாடுறது இருக்கே அதுக்குதான் அஜ்ஞானம்னு பேர், நாடிண்டே இருக்கும். பக்குவமா இருக்கிறவா எதையுமே, அதான் வெயிலுக்கும் தணலுக்குமா போறது அப்படின்னு பகவான் சொல்லிட்டு, நான் யார்ல வெயில் என்னதுன்னா வெளியிலேயே போயிட்டு இருக்கிறது, அதை பார்க்கணும், இதை கேட்கணும், இதை மணக்கணும். தணல் என்னன்னா சுஷுப்தி. சுஷுப்தியில ஒண்ணுமே பார்க்கல, ஒண்ணும் கேட்கல, ஒண்ணும் மணக்கல, சுகமா இருந்தது. அஜ்ஞானியான ஜீவன் சுஷுப்திக்கும் ஜாகிரத்துக்கும் சொப்பனத்துக்கும், சொப்பனத்துக்கும் ஜாகிரத்துக்கும் சுஷுப்திக்கும் போயிட்டே இருக்கு. ஞானி மூன்றும் ஒழித்து விட வேண்டும். தேவிகாலோத்தரத்துல சுஷுப்தியோட ஜாகிரம் கன நித்திரை ஆதி மூன்றும் ஒழித்து விட வேண்டும். அப்படின்னாக்கா ஒழிக்கிறதுனா அவன் தூங்க மாட்டான்னு அர்த்தம் இல்ல. ஜாகிரத்துல எந்த நான் இருக்கேனோ அந்த நான் தான் சொப்பனத்துல இருக்கேன், ஸ்வப்னத்துல எந்த நான் இருக்கேனோ அந்த நான் தான் சுகமா தூங்குற போது இருக்கிற வஸ்து. அந்த வஸ்து ஸ்வப்னத்திலையும் ஜாகிரத்திலையும் இருக்கு, பால்யத்துல கௌமாரத்துல யௌவனத்துல வார்த்தக்கியத்துல எல்லாம் மாறுபடாம இருக்கு. சமாதி பரிசீலனம்ங்கிறது அவ்வளவுதான். நம்மகிட்டயே நம்ம கேட்டு பாக்குறோம், இந்த சரீரம் மாறுபட்டு இருக்கிற போது நான் இருக்கேன்கிற அனுபவம் இருந்துட்டே இருக்கே, அந்த இருப்பு அந்த அனுபவத்தோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நாடுறதுதான் ஆத்ம விசாரம். சாப்பிடுறது தூங்குறது விவகாரங்கள்லாம் நடக்கும்,
ஆனா யாரு சாப்பிடுறா, யாரு தூங்குறா, கொள்ளினும்
போஜன நீர் கொள்ளினும் புல்லினும் அப்படின்லாம் வரும் தேவி காலோத்தரத்துல வருமே. சாப்பிடுறது நடக்கிறது தூங்குறது விவகாரம் பண்றது எல்லாம் பண்ற போதும் அந்த பண்ணறதுக்குள்ள நாம விழுந்துடுறோம். பகவான பார்த்தவாள் அதுதான் பார்த்திருக்கா, எல்லாரையும் போல தான் நடந்துட்டு இருக்கு,
பேசுறது ஸ்பெஷலா ஒரு அனுஷ்டானம் பண்ணல. நிதி சுவாமிகள்லாம் கூட இந்த டைம்ல ஒரு அனுஷ்டானம், இந்த டைம்ல கதவை சாத்திண்டு தியானம் அப்படி எல்லாம் இருந்தப்ப கூட 24 மணி நேரமும் இவ அவைலபிள்.
24 மணி நேரமும் அவர் என்ன பண்றாருங்கிறத பார்க்கலாம். 24 மணி நேரமும் அவர் வேலை பண்ணிண்டோ இல்ல இந்த எல்லாரும் பார்க்கிற அந்த மஞ்சத்துல இருந்துண்டோ ஏதாவது எழுதிண்டோ வரவாகிட்ட ஒரு கால் பேசிண்டோ இல்லைனா சும்மா இருந்துண்டோ சாப்பிடுறது சமையல் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற போதும் யாருக்குமே இந்த பகவானையும் தியானமே பண்ண மாட்டேங்கிறான்னு தோணுனதே கிடையாது. இந்த பகவானையே ஒரு அனுஷ்டானமே பண்ண மாட்டேங்கிறான்னு தோணுதே கிடையாது. ஏன்னா அவிச்சின்ன அனுஷ்டானம் தான். அனுஷ்டானம்னா அணு அப்படின்னா தொடர்ந்துன்னு அர்த்தம். ஸ்தானம்ங்கிறது ஸ்தானம் தான். ஸ்தானம்னா ஸ்வரூபம், ஸ்திதி, சோர்ஸ். அவிச்சின்னமா விச்சித்தி இல்லாம ஸ்வரூபத்துல இருக்கிறதுக்கு தான் அனுஷ்டானம்னு பேரு. வெளியில அர்க்கியம் கொடுக்கறது ஜபம்ன்றதெல்லாம் சுத்திரமான அனுஷ்டானம், சாதகர்களுக்கு இருக்கிற அனுஷ்டானம். உத்தம முமுக்ஷுக்கு ஒரே அனுஷ்டானம் தான். வெளிப்படியா ஏதாவது பண்ணினா அதுக்கு தொடக்கம் முடிவு இருக்கு. தொடங்கிறதும் முடிவும் இல்லாம சரீரத்தை ஆசிரியச்சுண்டு எதுவுமே பண்ணாம தான் தன்னிலையில நின்னே பழகிறது தான் ஒரே அனுஷ்டானம். இன்னொரு விதத்துல சொன்னா நம்ம ஞான நிலையில இப்படி சொல்றோம், பக்தி நிலையில கீழே இறங்கி வராம ஞானத்து கூட ஜோடிப்பிச்சுட்டே ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு ரகசியம். பக்தியில எல்லா பக்தாலும் ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லியிருக்கான். என்னன்னாக்கா, ஈஸ்வரனுக்கு சரணாகதி பண்ணு, நாமத்தை ஜபம் பண்ணிண்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்கான். நாம ஜபம்ங்கிறது வாஸ்தவத்துல ஒரு சாதனை இல்லை. நாம ஜபத்தை எந்தெந்த செயின்ஸ் வந்து எந்தெந்த மகான்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காளோ அவ யாருமே நீ இந்த நேரத்துல தான் ஜபம் பண்ணணும், இத்தனை நேரம் மட்டும்தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லல. ரமண பகவானே இது ஒரு கதையா சொல்லும். துக்காராமோட கதையில அவருக்கு சதா ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரிங்கிற மந்திரம் வாயில வந்துட்டே இருக்குமா. ஒரு நாளைக்கு அவர் வந்து மலமூத்திர விசர்ஜனம் பண்றதுக்கு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்பவும் இவரோட உள்ளே இந்த மந்திர ஜபம் நடந்துட்டே இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் வெளியில எல்லாம் தானே உட்காருவா, யாரோ ஒரு பண்டிதர் பார்த்து இப்படி மலமூத்திர விசர்ஜனம் பண்ணிட்டு இருக்கிறத நீ ராமகிருஷ்ண ஹரின்னு ஜபம் பண்றிய அப்படின்னு கேட்டு கோவிச்சுட்டார். இவர் ரொம்ப வினயமான பக்தர், அதனால நான் பண்ணுவேன் எங்க பண்ணினாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் நியாயம் பண்ணல. ஐயோ இவர் பெரிய பண்டிதர் சொல்றாரு அப்படின்னு வாய முடிந்துட்டா ஓரோ கோஷத்துக்குள்ளேந்து அந்த மந்திரம் வெளியில துவனிச்சுதான். இப்படி ஒரு வாயு பலூன்ல போட்டு அடைச்சுதானா அப்படி பொசுன்னு வர்ற மாதிரி வாய மூடின்றப்போ ஒரு செல்லுக்குள்ளேந்து அந்த மந்திரம் வெளியில துவனிச்சது இப்படின்னு இந்த கதைய பகவான் பல இடத்துல சொல்லியிருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த மந்திரம் அந்த நாமம் வந்து ஆத்மாவை குறிக்கிறதுக்கு ஏதோ ஒரு குறிப்பு, அவ்வளவுதான் நான் யார் நான் யார் விசாரம் பண்றோம் இல்லையா. நான்ங்கிறது இப்ப நான் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம், ஞான் அப்படின்னு மலையாளத்துல சொல்லுவா, மே அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவா, ஐ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா, அகம் அப்படின்னு சம்ஸ்கிருத வேற வேற மொழியில வேற வேற சொல்றா. அதே மாதிரி அருணாச்சலா அப்படின்னு சொல்லலாம், சிவா அப்படின்னு சொல்லலாம், நாராயணா அப்படின்னு சொல்லலாம். அந்த சப்தம் எதை குறிக்கிறது? இந்த அகம் பொருளை தான் குறிக்கிறது, ஆத்மாவை தான் குறிக்கிறது. ஆத்மாவை குறிக்க ஏதோ ஒரு பொருளை ஒரு நாமத்தை எடுத்துக்கிறோம். தியாகராஜ சுவாமிகள் சில கீர்த்தனங்கள் எல்லாம் இதை நல்லா விஸ்தரிச்சு சொல்லியிருக்காங்க. நாமம் அப்படின்னா என்ன அப்படின்னு, நாமம்னா பிரம்மவாச்சி தான். பிரம்மத்தை சதா ஸ்மரணை பண்றதுக்கு வெளியில ஒரு ஆலம்பம், ஸ்மரணை பண்றதுக்கு தேச காலங்கள் பூஜையில விஷ்ணு சஹசிர நாமம்னா 20 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். சில பேருக்கு 5 நிமிஷத்துலயே முடிஞ்சு போயிடும். எனக்கு கவலை சாடுறதும் சில நாமம் வந்துதான் லாஸ்ட்ல போயிடும். சில பேர் 1.5 மணி நேரம் சுத்திண்டே இருப்பாரு, முடியவே மாட்டேங்கிறதே முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல வட்டம் போட்டுட்டே இருக்கும், அது முடிஞ்சு போயிடும். அதுக்கு முடிவு உண்டு. வேத மந்திரம்னா அதுக்கு ஒரு ஆரம்ப முடிவு உண்டு. ஒரு நாமத்தை எடுத்துக்கிறோம்னாக்கா அந்த நாமத்துக்கு ஆரம்ப முடிவு இல்லை. நான் ஞானத்தை பக்தி கிட்ட பிணைக்கிறேன் இப்போ, தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் தத்துவத்தா
இருக்கிறா அப்படின்னு.
அப்பதான் உத்தம பக்தி. அந்த நாமம்ங்கிறது
ஒரு கடவுளை குறிக்கிறவர, ஒரு ரூபத்தை குறிக்கிறவர், அதுக்கு பரிச்சேதம் இருக்கு. அந்த நாமம் எப்ப அகண்டமான ஸ்வஸ்வரூபத்தை குறிக்கிறதோ, அந்த ஸ்வஸ்வரூபத்தை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிற ஒரு நாமத்தை சும்மா வாயால சொல்றோம், மனசால சொல்றோம், அப்புறம் உள்ளால சொல்றோம். அதனாலதான் காவியகண்டருக்கு தீட்சை கொடுக்கிற போது பகவான் வந்து நான்கிறது எங்க உதிக்கிறது அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்ற இடத்துலயே இதையும் சொல்லி வச்சிருக்கு. நான்கிறது எங்க உதிக்கிறது அப்படிங்கறத பாரு, ஒரு மந்திரம் எங்கேருந்து கிளம்புறதோ அதை பாருன்னு ரெண்டையும் ஒரு என்னக்கா. பெரும்பாலும் நம்ம பாரத தேசத்துல நாம ஜபத்தை ஆசிரியச்சுட்டு தான் 99% சாதகாலம் இருக்கான். அந்த நாம ஜபத்தை கொடுத்திருக்கிற செயின்ஸ் எல்லாம், மகான்கள் எல்லாமே அதை கொடுக்கவும் காரணம் என்னன்னாக்கா, அதுக்கு விதி நிஷேதம் கிடையாது. நீ பிராமணனா சூத்ரனா க்ஷத்ரியனா ஆணா பொண்ணா பார்த்தது கிடையாது. குடிச்சுட்டு தான் நாம ஜபம் பண்ணணும்ங்கிறது கிடையாது. கேரளத்துல பெரிய மகாத்மா நாராயண பட்டதிரி, அவர் தான் நாராயணியம்னு பாகவதத்தை சங்கிரகம் பண்ணி எழுதியிருக்கார். அசாத்தியமான கிருதி, அற்புதமான ஒரு கிருதி. ஆனா அவர் பிராமணர், ரொம்ப ஆச்சார பிராமணர், ஒருலயும் மகா பண்டிதர், வர சாஸ்திரம் படித்தவர். குருவாயூரப்பனோட ஒரு பெரிய பக்தே குரூரம்மான்னு இருந்தா, ஒரு பாட்டி, பால்ய விதவை. ஆனா சின்னத்திலேயே அந்த பகவத் அனுபவம் வந்தவா, சதா நாம ஜபம் பண்ணிட்டு இருப்பாளாம். அந்த பாட்டியோட ஒரு மத்திய வயசுல நாராயண பட்டதிரி அவ வீட்டுக்கு போயிருக்கார். அந்த இது இப்படி கதை நடந்ததா நம்ம சொல்ல முடியாது, இந்த கதை பொதுவா சொல்றது உண்டு. அந்த அம்மா பகிஷ்டையா இருந்தாலும் வெளியிலயா இருந்தாலும் அந்த மூணு நாள் அசுத்தம் இருக்கிற நாள்ல நாம ஜபம் பண்ணிட்டே இருக்கான். அதை பார்த்த நாராயண பட்டதிரி வந்து, அவளும் நம்பூதிரி பிராமணாதான், இவரும் பிராமணர் தான், இவர் கேட்கிறார், இது என்னம்மா நீங்க பிராமணாலா இருந்துட்டு இப்படி அசுத்தமா இருக்கிற டைம்ல போய் நாம ஜபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாலா, என்ன நாராயண பட்டதிரி, இந்த அசுத்தமா இருக்கிறத நான் இறந்து போனேன்னா பகவத் ஸ்மரணம் இல்லாம இறந்து போனோமோ அப்படின்னு கேட்டாளாம். அவர் வாயடைச்சு போயிடு, இந்த அசுத்தமா இருக்கிறத செத்து போக மாட்டோம் அப்படின்னு ஒன்னும் நியமம் கிடையாது. ஒரு கால் இந்த டைம்ல நான் சரீரத்தை விடுறதா இருந்தேன்னா பகவத் ஸ்மிருதி இல்லாம சரீரத்தை விடணுமோ அப்படின்னாக்கா, அதுக்கு நியமமே இல்லை. அந்த ஒரு சாதனைக்கு நியமமே வைக்கல. அந்த ஒரு சாதனை வந்து எல்லாருக்கும் சுலபமா கொடுத்துட்டான். அது என்னப்ப, நான் யார் விசாரம் பண்ணுனாக்கா, நான் யார் விசாரம் பண்ண தெரியலங்கிற போது நம்ம ஒரு ஆலம்பத்தை, திருவண்ணாமலையில இருக்கிறவரை நமக்கு அருணாச்சல பிரதக்ஷணம் ஒரு ஆலம்பம், பகவானோட அக்ஷரமண மாலை சொல்றது ஒரு ஆலம்பம், ஏதோ ஒரு ஆலம்பத்தை பிடிச்சுக்கிறோம். இதுக்கு ஆலம்பம்னு பேரு, ஆசிரியம். ஞானம்ங்கிறது ஆசிரியம் இல்லாத வஸ்து. எல்லா ஆசிரியத்தையும் விடுற போதுதான் ஞானம். ஆகாசத்துல பறக்கிற கிளிகளுக்கு ரூட்டு கிடையாது, சமுத்திரத்துல போற மீனுக்கு ரூட்டு கிடையாது. அந்த மாதிரி ஞான ஆகாசத்துல சிதாகாசத்துல இருக்கிற ஸ்வரூப தியானம் பண்ற சாதகனுக்கு ரூட்டு கிடையாது. அது ரூட் இல்லாத பாத்து, பாத்லஸ் பாத்து. அது விஹகானாம் யதாகாசே ஜலே வாரிஜரஸ்ய சே யதாபதான திருஷ்யேதே ததா ஞானவதாம் கதிஹி அப்படின்னு. அதனால அந்த ரூட் இல்லாத ஆகாசத்துக்கு போறதுக்கு ஒரு ரன்வேல ஓடுற மாதிரி தான் ஆசிரியம். அந்த பிளெயின் வந்து ரன்வேல ஓடி டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஆசிரியம் ஏது, அருணாச்சல பிரதட்சிணத்தை பிடிச்சுக்கிறோம், அருணாச்சலத்தை பிடிச்சுக்கிறோம், பகவானோட சந்நிதியை பிடிச்சுக்கிறோம், இதெல்லாம் ஆசிரியம் தானே. இந்திரிய வேத்தியமான ஒன்றை தானே ஆசிரியக்கிறோம். அதே மாதிரி நாம ஜபங்கிறது ஒரு ஆசிரியம். அது ஆசிரியம் எங்க கொண்டு விடுறது அப்படின்னா, அனுசூதம் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு சப்தத்தை புறப்படுச்சுட்டே இருக்கும், ஒரு சப்தத்தை உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த சப்தத்தை உச்சாரணம் பண்ணிகிட்டே இருந்து இருந்து அந்த சப்தம் முடிவுல மீதி இருக்கிற எண்ணங்களை எல்லாம் கலைச்சுட்டு பகவானே சொல்றது, நான் யார் விசாரம், நான் யாரு நீ விசாரம் பண்ணினாயானால் பிணம் சுடு தடி போல அப்படின்னு பகவானோட வார்த்தை. சுடலை எரிக்க, சரீரத்தை எரிக்கக்கூடிய தடி இருக்கே, அந்த தடி பிணத்தை எரிச்சுட்டு தானும் எரிஞ்சு போற மாதிரி நான் யார விசாரம் மீதி இருக்கிற எல்லா எண்ணங்களையும் அழிச்சுட்டு சுயமேவ இல்லாம ஆயிடும். அதே மாதிரி ஒரு நாம ஜபம்ங்கிறதும் பிணஞ்சுடு தடி தான், பிணஞ்சுடு தடி தான் அது.
இந்த பிணத்தை சுடுறதுன்னா என்ன அர்த்தம்? சரீரத்தை இல்லாம பண்ணிவிடும். நான்கிற எண்ணம், சித்த விருத்திகள், உள்ள ஏற்படுற எண்ணங்கள் எல்லாத்தையும் அழிச்சு முடிவில் இருக்கிற ஒரு எண்ணம் இருக்கோ இல்லையோ, நான்கிற அகங்காரம், அந்த அகங்காரமே நாமமா மாறிவிடும்.
இது போ அனுபவத்துலதான் புரியும். ஒரு நாமத்தை சொல்றேன்,
அந்த நாமம் அகங்காரமா மாறிவிடும்
முடிவில். அதானது இந்த அகம் ஸ்பந்தனம் இருக்கோ இல்லையோ, அந்த ஸ்பந்தனத்தோட ஒட்டி போய் அந்த ஸ்பந்தன ரூபமா மாறிவிடும். சித்த விருத்திகள்ங்கிறதே ஸ்பந்தனம் தான், எண்ணங்கள்லாம் ஒரு ஸ்பந்தனம் தான். நான் உட்கார்ந்து இருக்கிற போது கோபம் வரத்த அது ஒரு 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 ஃப்ரீக்வன்சியில வருது இல்லையா. கோபம்ங்கிறது ஒரு ஸ்பந்தனம், ஸ்பந்தனம்னா வைப்ரேஷன்.
காமம்ங்கிறது ஒரு ஸ்பந்தனம், பக்திங்கிறது ஒரு ஸ்பந்தனம், உள்ள போய் வெளியில வந்து பிராணன் ஒரு ஸ்பந்தனம். அது மாதிரி மூல ஸ்பந்தனம், எல்லா ஸ்பந்தனத்துக்கும் அடிப்படையா இருக்கிற ஒரு பேசிக்கா ஏற்படுற ஒரு ஸ்பந்தனம். நம்ம ஆத்மவிசாரம் பண்ற போதே அகம் ஸ்பூர்த்தி அப்படின்னு பகவான் சொல்றது, அந்த ஸ்பூர்த்தி மூல ஸ்பந்தனம் தான். நீங்க சரியா கவனிச்சு கேட்டுட்டே இருந்தா கேக்குற போதே நீங்க ஸ்பந்தனாகாரமா தான் இருப்பீங்களே தவிர வியக்தியா இருக்க முடியாது. உத்தம சிரவணம் பண்றத, உத்தமமான கீர்த்தனம் நடக்கிற போது, சிரவணம் பண்ற போது ஸ்பந்தனாகாரம் ஆயிடுவோம் நாம. ஏன்னா நம்ம அபிமானமே ஸ்பந்தன ரூபம் தான். நான் 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 அப்படிங்கிறது ஸ்பந்தனம் தான். ஒரு உருவத்தை தியானம் பண்ணினோமானால் அந்த உருவம் ஒரு ஸ்பந்தனம் தான். ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணினோமானா சப்தம் ரூபம் இதெல்லாமே இந்திரிய மண்டலத்துலதான் வித்தியாசமே தவிர, இந்திரிய மண்டலத்தை தாண்டி மனோமண்டலத்தை தாண்டி மத்தியமா வாக்கு பஷ்யந்தி வாக்குங்கிற ஒரு மண்டலத்துக்கு போயிடுத்துன்னா ரூபமும் நாமமும் எல்லாம் ஒன்னாயிடும். ரூபமே நாமமாயிடும், நாமமே ரூபமாயிடும், சப்தமே சப்தம் திருஷ்யம் எல்லாமே இந்திரிய மண்டலத்துலதான் பிரியறதே தவிர, மனோமண்டலத்துல கூட சப்தம் தான் ரூபம், ரூபம் தான் சப்தம், சப்தம் தான் ஸ்பர்ஷம், ஸ்பர்ஷம் தான் ரசம், ரசம் தான் ஸ்பர்ஷம், ஸ்பர்ஷம் தான் சப்தம், சப்தம் தான் ரூபம்.
கிணத்துக்குள்ள ஒரு கல்ல போட்டா கீழே போக நேராகும்.
மனோமண்டலத்திலேயே சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள் மனோ மாத்திரமா இருக்கு இல்லையா. வெளியில ஒண்ணும் கேட்கலையே, சொப்பனம் பாக்குற போது பெருசா வெட்டி போட்டுற சத்தம் கேக்குறது, பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேக்குறது. வெளியில கேட்டுதான் நான், பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டுதான் நான், உங்களுக்கே காதடைச்சுதான உள்ள மட்டும் கேக்குறது இல்லையா. அப்ப சப்தம் மனோ மாத்திரம். சூரியன் தெரியறது சொப்பனத்துல, சூரியனோட பிரகாசம் உஜ்வல பிரகாசம் மனோ மாத்திரம். யாரையோ தொடரேன் ஸ்பர்ஷம், யாரையும் வெளியில கையால தொடல ஸ்பர்ஷம் மனோ மாத்திரம். எதுவோ தின்னு பகல்ல சாப்பிடணும் நினைச்சாலும் கிடைக்கல, நல்ல பாயசம் சொப்பனத்துல டேஸ்டியா இருந்தது, அந்த டேஸ்ட் மனோ மாத்திரம். மனோ மாத்திரமா சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள்லாம் மாறி கொடுத்து அந்த மனம் ஒடுங்கக்கூடிய சுஷுப்தியில கேவல சன்மாத்திரமா மனசு மாறி கொடுத்து இல்லையா. மனம் இருக்கே இருப்பு மட்டுமா மாறி கொடுத்து. அப்போ இந்திரியங்கள் மனதுல ஒடுங்கி மனம் ஸ்வரூபத்துல ஒடுங்குற போது ஸ்வரூபம் தான் மனசு, மனம்தான் இந்திரியங்கள், இந்திரியங்கள் தான் திரவியங்கள். சுருக்கத்துல பிரபஞ்சம் மனசுதான், இந்திரியங்கள் தான், இந்திரியங்கள் மனம்தான், மனம் ஆத்மாதான். ஆத்மாதான் மனசா விரியறது, மனசுதான் இந்திரியங்களா மாறுறது, இந்திரியங்கள் தான் திரவியங்களா மாறுறது. இந்த அன்வய வியதிரேகத்தினால இதை தெரிஞ்சுன்னா ஜாகிரத் நிலையிலேயே சமாதிதான், கண்ணை திறந்துட்டே சமாதிதான், விகல்பமே இல்லை. பார்க்கிற ரூபம் பகவானோடதுதான், ஆத்மாவோடதுதான், கேட்கிற சப்தம் ஆத்மாதான், முகரற மனம் ஆத்மாதான், ஸ்பர்ஷிக்கிறதெல்லாம் ஆத்மாதான். ஆத்மாவிலேந்து அந்யமா சப்தமோ ஸ்பர்ஷமோ ரூபமோ ரசமோ கந்தமோ அனுபவிக்க கூடிய அபிமானமோ எதுவும் ஆத்மாவிலேந்து அந்யமா இல்லாம ஆத்மாவே அகங்காரம். ஆத்மத பிராணா, ஆத்மத மனஹா, ஆத்மத காமஹ, ஆத்மத இச்சா, ஆத்மத விருத்தயா, ஆத்மத எல்லா ஆத்மத ஆத்மத ஆத்மதான்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல சாண்டில்ய வித்யான்னு பேர் இருக்கு. ஆத்மாவிலேந்து பிராணன், ஆத்மாவிலேந்து சித்தவருத்தி, ஆத்மாவிலேந்து அபிமானம், ஆத்மாவிலேந்து மனசு, ஆத்மாவிலேந்து இந்திரியங்கள், ஆத்மாவிலேந்து நான். அப்ப நான் ஆத்மாவிலேந்து அந்நியம் இல்லை, என்னோட மனம் ஆத்மாவிலேந்து அந்நியம் இல்லை, என்னோட இந்திரியங்கள் ஆத்மாவிலேந்து அந்நியம் இல்லை, நாம் காணக்கூடிய திரவிய சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் எதுவும் ஆத்மாவிலேந்து அந்நியம் இல்லை. ஆத்மாதான் காணப்படுற வஸ்து, ஆத்மாதான் கேட்கப்படுற வஸ்து, ஆத்மாதான் மனநம் பண்ணப்படுற வஸ்து, ஆத்மாதான் மனநம் பண்றவன். ஜாக்கிரத்து ஆத்மாதான், சொப்பனம் ஆத்மாதான், சுஷுப்தி ஆத்மாதான். ஆத்மாவிலேந்து தான் எல்லா விருத்திகளும் உதிக்கிறது, ஆத்மாவிலேந்து தான் தேவதைகள்லாம் உதிக்கிறா, ஆத்மாவிலதான் விஷ்ணு இருக்கார், ஆத்மாவிலதான் சிவன் இருக்கார், ஆத்மாவிலதான் வைகுண்டம் இருக்கு, ஆத்மாவிலதான் கைலாசம் இருக்கு, ஆத்மாவிலதான் ரமண பகவான் இருக்கார், ஆத்மாவிலதான் அருணாச்சலம் இருக்கு, ஆத்மாவிலதான் நான் நீ அவன்கிற பேதங்கள்லாம் தோன்றி நின்று மறையறது. ஆத்மாதான் ஜாக்கிரத்து, சொப்னம், சுஷுப்தி, பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம்ங்கிற அவஸ்தைகள் எல்லாம் இருக்கு. ஆத்மாவதான் சமாதியில இருக்கு, ஆத்மாதான் வியுத்தானத்துல இருக்கு, ஆத்மாதான் சித்தவருத்திகள் இருக்கிறதே இருக்கு, ஆத்மாதான் சித்தவருத்தி லயிச்சு இருக்கிற லயத்திலே இருக்கு, ஆத்மாதான் விட்சிப்தமான ஸ்திதியில இருக்கு, ஆத்மாதான் மனசு சஞ்சலமா இருக்கிறதே இருக்கு, சஞ்சல ரூபத்துல இருக்கிறதும் ஆத்மாதான். வெளியில காணக்கூடிய சஞ்சலப்படுத்துற திரவியம், நாமம், ரூபம், ரசம் எல்லாம் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் ஆத்மாவிலேந்து அந்நியமான ஒரு பதார்த்தமும் இல்லை அப்படின்னு தெரியக்கூடியவனுக்கு ஆத்மா புரஸ்தாத், ஆத்மா தட்சிணதா, ஆத்ம உத்தரதா, எல்லாம் ஆத்மஸ்வரூபம் தான் அவனுக்கு. காணறது காட்சி, காணக்கூடியவன் எல்லா ஆத்மா தான். திரிபுட்டி அப்படின்னு மும்முதல் அப்படின்னு பகவான் முதல்ல தொடங்குற போது சொல்ற, அந்த மும்முதல் போயிடுத்து, திரிபுட்டி போயிடுத்து, திரிபுடி போய் ஸ்வயம் பிரகாசமான வஸ்து தான் இருக்கு சதா அந்நிலை. அதுதான் கடவுளை தரிசிக்கிறது, கடந்த உள், கடையில இருக்கிற உள் அப்படின்னாக்கா, அந்த கடையில போய் திருப்பி வெளியில வந்ததானால், கடையில எதை பார்த்தோமோ அதுதான் வெளியில இருக்கிற சகல பதார்த்தங்களாகவும் இருக்கு அப்படின்னு தெரியறவனுக்கு கடவுள் காட்சிங்கிறது தியானத்திலேயோ சமாதியிலேயோ மட்டும் இல்லை, யுத்தான திசையிலையும் அதுதான் இருக்கு. காணும் தன்னை விட்டு தான் கடவுளை காணல், காணும் மனோமயமாம் காட்சி, தான் முதல் போய்
தான் கடவுள் அன்றி இலதால் தன் முதலை தனை காணும் அவன்தான் கடவுள் கண்டான். ஆம், குருவாஜக கோவையில ஒரு பாடல் இதுல உதாரணம் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம திருஷ்டி அங்கங்க போயின்னு இருக்குமோ இல்லையோ, அதனை நோக்காதே, இதனை நோக்காதே, எதனையும் நீ நோக்காதிருப்பின். நம்ம திருஷ்டி எப்படி இருக்கு, அதனை நோக்கி இதனை நோக்கி தான் இருக்கும். அதனை நோக்காதே, இதனை நோக்காதே, எதனையும் நீ நோக்காதிருப்பின் மதன் சேர், இருப்பு நோக்காலே எலையில் சிதாகாச பரப்பு நோக்காம் பொருளாவாய் அப்படின்னு பகவான் வார்த்தை குருவாஜக கோவை முருகனார் சுவாமி எழுதி சில பாடல்கள்லாம் பகவானே எழுதி கொடுத்தது. மீதி எல்லாம் முருகனார் எழுதி 1200 சொச்சம் பாடல்கள் பகவான்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, இதெல்லாம் பகவான் எழுதின பாடல்கள் அப்படின்னு நடுப்பிழ்த்த பாடல்களெல்லாம் காட்ட பகவான் கேட்டுதான், இது மட்டும்தான் பகவான் எழுதின பாடல்களோ அப்படின்னு கேட்டுதான். அப்ப முருகனார் வந்து, இல்லை இல்லை, எல்லாம் பகவான் எழுதின பாடல்கள் தான். அதுல ஒரு பாட்டு குருவாஜக கோவையில, நம்ம திருஷ்டி அதையும் இதையும் பார்த்துட்டே இருக்கு. எதனையும் நோக்காதிருப்பின் அப்படின்னா, இந்த நோக்கிறதுங்கிறது இருக்கே ஆத்மாவோட சக்தி. நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, அப்படி கண்ணை திறந்து தியானம் பண்றோம் வச்சுங்கோ, திருஷ்டிய ஸ்வரூபோன்முகமாக்க பாக்குற போது முன்னாடி இப்படி யாராவது போனான்னா அப்படி ஐ ஃபிளிக்கராய் அப்படி பார்ப்போம் இல்லையா. அப்படின்னா அந்த உள்ள இருக்கிற சித் சக்தி புலன்கள் வழி வெளியில சதறும். அந்த செதற போது அந்த சித் சக்தி வந்து சித்தமா மாறிவிடும். வெளியில் ஒரு நாமத்தை ரூபத்தை கிரகிக்கிற க்ஷணத்துல அது சித்தமா மாறிவிடும். எதனையும் நோக்காது இருப்பின், எதையும் பார்க்காம ஸ்வஸ்வரூபத்துல இருக்க, மதன் சேர் இருப்பு நோக்காலே. இருப்பு நோக்குன்னு ஒரு வார்த்தை எப்படி போடுறது தெரியல. பகவான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கு, முருகனார் உபயோகப்படுத்த இருப்பு நோக்கம் அப்படின்னாக்கா, திஸ் இஸ் நாட் த ஐ, த ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ இஸ் த ரியல் ஐ. இதுக்கு ஈவை ஐ இஸ் நாட் த ரியல் ஐ. யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் செல்ஃப் இஸ் த ரியல் ஐ. அது என்னது? அது இருப்பு. அந்த இருப்பு தான் கண்ணு, இருப்பு தான் காது, இருப்பு தான் மூக்கு, இருப்பு தான் செவி, இருப்பு தான் துவக்கு. அந்த இருப்பு தான் நோக்கிறது. இருப்போட நோக்க இன்டர்பிரட் பண்றது சென்சஸ், அவ்வளவுதான் இந்திரியங்கள். அந்த இருப்பு இருக்கோ இல்லையோ தானே தன்னை விளக்கின்னு இருக்கு. நிறைய பேர் கேள்வி கேட்கிறா, ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னா புத்தியால தானே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, மனசினால தானே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்ன நம்ம என்ன நமக்கு என்ன நினைப்புனா, மனசு புத்திங்கிற கருவிகள் வச்சுட்டு தான் உலகத்துல எதையும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உலகத்துல இருக்கிற எதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசையும் புத்தியும் தீட்ட தீட்ட நன்னா தெரிஞ்சுக்க முடியும். அந்த மனசும் புத்தியும் ஸ்வரூபோன்முகமாகற போது மனம் மனம் அல்லாம ஆயிடுறது, புத்தி புத்தி அல்லாம ஆயிடுறது, ஸ்வரூபத்தில தன்னை இழந்துடுறது. ஆக்சுவலி செல்ஃப் பிகம்ஸ் மைண்ட் வென் இட் வாண்ட்ஸ் டு திங்க். செல்ஃப் பிகம்ஸ் இன்டெலக்ட் வென் இட் வாண்ட்ஸ் டு டிஸ்கிரிமினேட். செல்ஃப் பிகம்ஸ் ஐ ஆர் ஐஸ் வென் இட் வாண்ட்ஸ் டு சீ. Self becomes ears when it wants to hear. Self becomes nose when it wants to smell. Self becomes skin or touch sense when it wants to touch. Atma abhimanikkanum nenaikkira bodhu abhimanam aagiradhu. நினைக்கணும் நினைக்கிற போது மைண்ட் ஆகிறது, பார்க்கணும் நினைக்கிற போது கண்ணாகிறது, முகரணும் நினைக்கிற போது மூக்காகிறது, சிந்தை பண்ணணும் நினைக்கிற போது மனசாகிறது. வாஸ்தவத்தில் அதுதான் பண்றது. அது தன்னோட ஸ்வயம் சர்வஜத்வம் சர்வசக்தித்வத்தினால எல்லா சாம்ராஜ்யத்தையும் நடத்தின் இருக்கு. ஆனா ரொம்ப வினயமா, நான் ஒன்றும் பண்ணலை, மனசு தான் பண்றது, புத்தி தான் பண்றது, இந்திரியங்கள் தான் பண்றது. விட்டு கொடுத்ததுனால நம்ம கிரெடிட் எல்லாம் சென்சஸ்க்கும் மைண்டுக்கும் பிரெயினுக்கும் கொடுத்துட்டே இருக்கும். வேதம் சொல்றது கண் இல்லாம அது பார்க்கும், காது இல்லாம அது கேட்கும். ஞானிகளுக்கு கூட இந்த பவர் உண்டு. ஸ்வரூபத்துல இருக்க இப்படி திரும்பி பார்க்கணுங்கிறது இல்லையா, அந்த ஸ்வரூபம் இருக்க இப்படி பார்க்கும், எங்கேயோ இருக்கிறத கேட்கும், எங்கேயோ இருக்கிறத வேணா முகரும், எங்கேயோ இருக்கிறத வேணா ஸ்பர்ஷிச்சுக்கும். எப்படின்னாக்கா டைம் ஸ்பேஸோட அந்த பார்டர் இருக்கோலையோ, அந்த பார்டரை பிரேக் பண்ணி இகைகஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம் பசியாத்திய சராசரம். பகவான் கீதையில சொல்ற இங்கே சராசரம் பூரா இங்க இருக்கு, ஒரு தூசிக்குள்ள பிரம்மாண்டம் பூரா இருக்கு, சித்துக்குள்ள இந்திரியங்கள் மனசு தெரிஞ்சுக்கிற சக்தி, சர்வஜ்ஞா ய சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபா அப்படின்னு வேதம் சொல்ற, அலுப்த சக்தி அலுப்த மகிமா, வைபவம் பூரா, சென்சஸோட பவர் பூரா, மைண்டோட பவர் பூரா, மேட்டரோட பவர் பூரா செல்ஃப்ல இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமே, இதுவேதான் வேதம். அப்படின்னாக்கா ஒரு லிமிட்டடான லாங்குவேஜோட பேரியரை தாண்டி பேசிட்டு இருக்கோம். இப்போ லாங்குவேஜோட பேரியர் எப்படின்னா, நான் நீ இது கல்லு இது மண்ணு, இதுதான் லாங்குவேஜ் பேரியர். எந்த லாங்குவேஜில் வந்து நான் நீ போயிடுத்தோம், எந்த லாங்குவேஜில் வந்து
திரவியங்கள் திரவியங்கள் எல்லாம் ஆயிடுத்தோம். அந்த லாங்குவேஜ புரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கக்கூடியவர்களா இருக்கிற உங்களுக்கு பிரெயினோ மைண்டோ தேவையில்லை. உங்களுக்கு தமிழ் புரியணுங்கிறது கிடையாது. இது எப்ப மொழி வந்து மொழியோட பேரியரை தாண்டி விடுத்தோ, மொழி தெரியாதவாளோட ஹிருதயத்துக்கும் கன்வே பண்றதுக்கு இருக்கிற பவர் அந்த மொழிக்கு உண்டு. அங்க வந்து மொழி வந்து மௌனமாவே ஆயிடுறது. ஏகநாத சுவாமி பாகவதத்துல சொல்றார், வேதாந்தத்தை சுத்தமா நிர்மலமா சொல்லறதே அது மௌனம். அதை விட சூக்ஷ்மமான மௌனம் அதை சிரவணம் பண்ணி மனநம் பண்றது, ஆத்ம விசாரம் பண்றது. அதை விட சூக்ஷ்மமான மௌனம் ஸ்வரூபஸ்பூர்த்தி. ஸ்வரூபஸ்பூர்த்தியும் அடங்கினது மகா மௌனம். அப்படின்னா இது ஒரு மௌனம் தான். இப்ப கேட்டு போது கேட்கிறவா சொல்றவன் சொல்ற வித்யை எல்லாம ஏக்க பிண்டம் ஆயிடுறது பாருங்க, அதுதான் மௌனம், அதுதான் சத்சங்கம்ங்கிறது. அந்த ஒரு அனுபவ நிலை கடவுள் தரிசனம், ஈஸ்வர தரிசனம், ஈஸ்வர அனுபவம் தான் அது, ஸ்வரூப அனுபவம் தான். அந்த ஸ்வரூப அனுபவத்தை தான் பகவான் இங்கே எடுத்து கொடுத்து சிதாகாச பரப்பு நோக்காம் பொருள் அப்படின்னார். சிதாகாச பரப்பு, பரப்புனாக்க இன்ஃபினிட், ஆல் பர்வேடிங். சிதாகாச பரப்பு நோக்காம் பொருள் அப்படின்னா அந்த பொருள் இருக்கே அதுக்கு லிமிடேஷனே இல்லை, பேரியரே இல்லை, அகண்டமான தர்சனஸ்வரூபமாயிருக்கு, அகண்டமான ஸ்வஸ்வரூபமாயிருக்கு. அந்த வஸ்துவை எங்க போய் பார்க்கறது? கோபிகைகள் கிருஷ்ணனை முன்னால பார்த்தான். பார்த்தபோது ஸ்வேச்சோபாத்த பிரதக் வபுகுன்னு பாகவதம் சொல்றது. ஸ்வயமேவ ஈஸ்வரன் வந்து நமக்குள்ள ஸ்பூர்த்தி மாத்திரமா அவதாரம் பண்ற மாதிரி வெளியில அவதாரம் பண்றது இருக்கோ இல்லையோ, அது சென்சஸ் பூரா இழுக்கும். ஏன்னா மனோமயமான ஒரு ரூபம் இல்லை. அதனால கோபிகைகள் கிருஷ்ணனை பார்த்தவா மதி மறந்து போயிட்டான். மதி மறந்து போனவா அவளை மெதுவா மெதுவா தன் பக்கம் இழுத்து முடிவில் அவ ஃபுல்லா அவ அட்டென்ஷன் அந்த வெளியில இருக்கிற உருவத்துல வந்தப்போ கிருஷ்ணன் மறந்து போயிட்டான். இதான் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல வர ஒரு கதை. கிருஷ்ணன் மறைஞ்சு போயிட்டான். மறைஞ்சு போனப்போ பைத்தியமா மாறிட்டான், உன்மாதம். இந்த பாகவத கதையெல்லாம் நமக்கு புரியணும்னா பகவான் கதையை படிச்சா தான் புரியும். பகவான் கிட்ட எப்படி உன்மாதம் ஆயிருந்தா, பகவான் கிட்ட எப்படி ஒரு பைத்தியம் ஆயிருந்தா, எந்த மாதிரி ஒரு லஹரி. முருகனார்லாம் பகவானை பார்த்துட்டும் சென்னைக்கு போக முடியாம தவிச்சிருக்கார். ரயில்வே ஸ்டேஷன் வேற போய் திரும்ப வந்துடுவார். பைத்தியமா இருந்திருக்கான், உன்மாதமா இருந்திருக்கான் அந்த லஹரி. அந்த மாதிரி கோபிகைகள் கண்ணனை பார்த்து கிருஷ்ணன் மறைஞ்சு போயிட்டான்னா இவ அப்படியே துடிக்கிறா. துடிச்சு மரத்துக்கிட்ட, மண்ணுகிட்ட, ஆகாசத்துக்கிட்ட, பூமிக்கிட்ட எல்லாம் கிருஷ்ணனை பார்த்தையா, கிருஷ்ணனை பார்த்தையான்னு கேட்கிறான். அப்படி இந்த கதையை சுகாச்சாரியால் சொல்லின்னு இருக்கார் பரீட்சித்துக்கு. அப்ப பரீட்சித் அந்த கதை கேட்டுட்டே இருக்கிற போது ஆனந்தமா இருக்கிறார். ஆனந்தமா இருக்கிறத ததஸ்தா அவ வந்து அப்படியே தேடிண்டு அலையிற போது மானே கிருஷ்ணனை பார்த்தியா, மரமே கிருஷ்ணனை பார்த்தியான்னு கேட்கிறா. அப்போ சுகர் சொல்றார், யாரை இவ தேடுறா அப்படின்னு கேட்கிறார். பரீட்சை சொல்றார், சுவாமி நீங்க தானே சொன்னீங்க கிருஷ்ணனை தேடுறான்னு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவே தேடுறா இவா, கிருஷ்ணன் தான் மறைஞ்சு போயிட்டானே அவனுக்கு எப்படி மறைஞ்சு போக முடியும். பப்ரச்சுஹு ஆகாஷவத் அந்தரம் பகிஹி பூதேஷு சந்தம் புருஷம் வனஸ்பதினு. வனஸ்பதி செடி கொடிகள்கிட்ட எல்லாம் கிருஷ்ணனை பாத்தியான்னு கேட்கிறாள். யார கேட்கிறான்னாக்க, ஆகாஷவது அந்தரம் பகிஹி பூதேஷு சந்தம் புருஷம். ஆகாசம் போல உள்ளும் புறமும் சர்வ பிராணிகளுக்கும் வியாபிச்சிருக்கிற புருஷனை வனஸ்பதியின் பப்ரச்சுகு செடி கொடிகள்கிட்ட எல்லாம் போய் கேட்டு இருக்காளே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பட்டுன்னு நடுப்புல சொல்லுவார் சுகர். அப்படின்னாக்கா எது மறையவே முடியாதோ, எதுக்கு மறையவே கிடையாதோ, எது சதா பிரகாசிச்சிருக்குமோ அது எங்க போய் மறைஞ்சுவிட முடியும்? சர்வ பூதங்களுக்குள்ளேயும் அந்தர்யாமி ரூபமா பிரகாசிச்சுருக்கிறவனை போய் எங்க எங்க தேடுறாளே அப்படிங்கிறார். அந்த மாதிரி
ஒரு தர்சனம் ஹிருதயத்துல ஏற்பட்டவாளுக்கு வெளியில இருக்கிற நாம ரூபத்துல பகவானை பார்க்கறது முடிஞ்சு போயிடும். வாஸ்தவமா கோபிகளுக்கு நாமரூபந்தான் கிருஷ்ணன் அப்படிங்கிற பிரமை இல்லை. அப்படி இருந்ததானால் கிருஷ்ணன் இவாளை விட்டு மதுரைக்கு போனப்ப இவா தேடின்னு போயிருக்கணுமே, இவா தேடின்னு போகவே இல்லை. விரகம் இருக்கு, விரகம் ஞானிக்கு இல்லையான்னு ஞான விசாரம் பண்ற போது ஸ்வரூப நிஷ்டை கூடலையானால் விரகம் இருக்கே. ஸ்வரூபானுபவத்திலேருந்து மனசு வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டு தானே விரகம் தானே, இது தாபம் தானே. அந்த அனுபவ நிலையில நிக்க முடியல, சித்த விருத்திகள் வருது, எண்ணங்கள் வருது, ஒரே டல்லா இருக்கு, அந்த சாந்தி வரல, அந்த தியானம் ஏற்படலைன்னா விரகம் தானே, தவிக்கிறானே. அதே மாதிரி தான் இவாளும் தவிக்கிறா கிருஷ்ணனை காணமே காணமேன்னு. அப்படி சரி காணமே, நான் இங்க போய் மதுரையில போய் பார்க்கப்பட அந்த கிருஷ்ணன் எங்களுக்கு வேண்டாங்கிற. கேரளாவில் ஓட்டூர் உண்ணி நம்புதிர்ப்பாடுனு ஒரு பக்தர் இருந்தார். அவர் ஒரு கவிதையே எழுதியிருக்கார், கோபிகைகள் பேசிக்கிற மாதிரி. கோபிகைகள் பேசுறா, ஒரு கோபிகை இன்னொரு கோபிகிட்ட சொல்றா, உங்களுக்கு தெரியுமோ அந்த மதுரையில ஒரு கிருஷ்ணன் இருக்கானாம், அவன் இந்த விருந்தாவனத்தில் இருந்த மாதிரியே இல்லையாம், அவன் ஏதோ தலையில கிரீடம் வச்சுருக்கானா, ஏதோ ரொம்ப ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரே பொலிட்டீஷியனா இருக்கானா, அவனை யாராவது கூப்பிட்டா கூட நம்ம பார்க்க போகப்படாது அப்படிங்கிறான். அவன் பார்த்தா நம்ம நிம்மதியெல்லாம் போயிடுங்கிற இவன். நீங்க வந்து நம்ம கிட்ட விளையாடிட்டு நம்ம கூட இருந்த கிருஷ்ணன் அங்க இல்லையாம், அங்க ஒரே பொலிட்டிக்ஸா அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, அங்க போய் யுத்தம் பண்றானாம், கையில புல்லாங்குழலையே வச்சுக்கிறது இல்லையா, எப்ப பார்த்தாலும் சக்கரம் வாழு வில்லு எல்லாம் வச்சுட்டு இருக்கானா, அவனை பார்க்கப்படுவான். அப்படின்னாக்கா அவ உபாசனை பண்ணின ஒரு ரூபம், அவளுக்கு தரிசனம் கொடுத்த ரூபம், அவளுக்கு அப்பவே நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்ம திருக் அப்படின்னு அவளே சொல்ற. பகவான் அக்ஷர்மணமால மாதிரிதான் கோபிகா கீதம், நீ வந்து அந்தராத்ம திருக், எல்லாருக்கும் அந்தரியாமி ஆத்மான் தெரியும், இந்த யசோதையோட பிள்ளை இல்லைன்னு நான் தெரியும் எங்களுக்கு. ஞானிகள் சமத்தா உன்னை தெரிஞ்சுட்டு ஸ்வரூபத்துல உட்கார்ந்து விட்டா நாங்க தான் ஸ்வரூபத்துல இருக்கோம், வெளியில இருக்கிற உருவத்தை பார்த்து தவிக்கிறோம், நீ அலைஞ்சு மறைஞ்சு போயிடுறிய அப்படின்னு கதர்றா. அந்த வெளியில இருக்கிற உருவம் மறைஞ்சு போன தாபம் இருந்தாலும் கூட அது வெளியில பார்க்கணும்னு அலையலை, வெளியில பார்க்கணும்னு அலையலை. முடிவில் அவளுக்கு பகவானே பிரம்மோபதேசம் பண்ணியும் வைக்கிறார், அவள்லாம் ஞான நிஷ்டர்கள் தான். அதனால ஒரு நிலையில வந்து வெளியில எதையும் பார்க்கணுங்கிற ஆசை போயிடும். ஆசையை அருமின், ஆசையை அருமின் ரெண்டு வாட்டி. எதுக்குனாக்கா வெளியில உலகத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் போகணுமானா பகவானை பார்க்கணும்னு ஒரு ஆசை வரணும். முடிவில் ஆசையை அருமின், ஈசனோடாகிலும் ஆசையை அருமின். வெளியில ஒரு கடவுளை பார்க்கணுங்கிற ஆசையும் கட்பட. ஆசை படப்பட துன்பம் தானே, ஆசை விடவிட இன்பம். ஆசைன்னா ஆலம்பம் தானே, மனம் ஏதோ ஒன்று போய் பிடிச்சுக்கிறது, அதை விட்டாயானால் கேவல சிதாகாச பரப்பு நோக்காம் பொருளாவாய். அந்த லிமிட்டேஷன் போயிடுத்தானா, அந்த அன்லிமிட்டடா டிவிஷன் இல்லாம அகண்டாகாரமா அத்வயமா அனந்தமா எந்த அதிர் வரம்பு இல்லாம உபாதி பேதம் இல்லாம கொடை உடஞ்சா குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் மகாகாசமா இருக்கிற மாதிரி அந்த அகண்டாகாரமான பொருள் தானே தானாக விளங்கும், தானே தானாக தன்னை பிரகாசப்படுத்தும். அதுதான் அருணாச்சல ஸ்வரூபம், அதுதான் ரமணஸ்வரூபம், அதுதான் தனைத்தான் காணல், தலைவன் தனை காணல். அடுத்த பாடல், என்னும் பன்னூல் உண்மை என்ன எனின் தன்னைத்தான் காணலெவன், காணவுண்ணாதே தலைவன் காணலெவன் ஊனாதல் காண். தன்னைத்தான் காணல், தலைவன் தனை காணல். என்னும் பன்னூல் உண்மை என்ன எனின் தன்னைத்தான் காணலெவன், தான் ஒன்றால் காணவனாதே தலைவன் காணல் எவன் ஊனாதல் காண். உயிரா தான் கருதும் தன்னைத்தான் காணல், தலைவன் தன்னை காணல். என்னும் பல் நூல் உண்மை என்ன எனில் தான் ஒன்றால் தன்னைத்தான் காணல் எவன், காண உணாதேல் தலைவன் காணல் எவன் ஊன் ஆதல் காண். இப்ப ஊனுக்கு இருக்கிற டைம் ஆயிட்டுருக்கோம் இல்லையோ. பகவான் சொல்றார், நீ உண்ணப்படாது, நீ ஊன் ஆயிடுங்கிற. வெளியில இருக்கிற ஊனும் வேதத்துல ஊனுன்னா அன்னம் இல்லையா. அன்னம் வந்து வேதத்துல என்ன சொல்றதுன்னா, என்னை சாப்பிடுற வாழை நான் சாப்பிடுறேன் அப்படிங்கறது அன்னம். அன்னத்தோட சுபாவம் எல்லா இடத்துலயும் அப்படித்தானாம். நம்ம அன்னத்தை சாப்பிட சாப்பிட அன்னமும் நம்மளை சாப்பிட்டுட்டே இருக்கு. அன்னம் அதந்தம் அத்துமி, அதந்தம் அத்துமி அப்படிங்கிற. என்னை சாப்பிட்டா நான் உங்களை சாப்பிடுறேன் அப்படின்னா, அன்னத்தை அருந்த அருந்த அன்னம் சரீரத்தை அருந்தின்றே தான் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், சாப்பிட சாப்பிட பலம் வருதுன்னு. சாப்பிட சாப்பிட பலமா வருது? இப்ப இருக்கிற பலம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்குமா? அப்படியே போய் தூங்க வேண்டியது. அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நாள்ல வயசாகி வயசாகி வார்த்தக்கியம் வந்து யாராவது சாப்பிட்டுட்டு போறா அப்புறம் நம்மள. நெருப்பு சாப்பிடும், இல்லாட்டா பூமியில இருக்கிற பிராணிகள் சாப்பிடும். யார் யாரோ சாப்பிட்டுட்டு போயிட போறா. ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு அன்னம். பிரகிருத்தில சரீரம் பூரா ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்துக்கு அன்னம். பாகவதத்தில் ஸ்லோகமே வரும், பல்கூனி தத்ர மகதாம் ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம் அஹஸ்தானி சஹஸ்தானாம் த்விபதானி சதுஷ்பதாம் பல்கூனி தத்ர மகதாம் ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஒரு பிராணி ஒரு பிராணியை சாப்பிடுறது, பலமா இருக்கிற பிராணி பலம் இல்லாத பிராணியை சாப்பிடுறது. ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம், ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை அருந்தறது. லாஸ்ட்ல எல்லா ஜீவனையும் ஈஸ்வரன் அருந்துறார். அந்த ஈஸ்வரனுக்கு ஊனாகிறது இருக்கே, அதுதான் ஈஸ்வர தர்சனம். அப்படின்னா நம்ம அகங்காரம் இருக்கும் இல்லையோ, அகங்காரம் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச நிவேத்தியம். குழக்கட்டை பண்ணி கொடுக்கறோம், பாயசம் பண்ணி கொடுக்கறோம், நெய்யப்பம் பண்ணி கொடுக்குறோம், ஜிலேபி மைசூர் பா எல்லாம் பண்ணி கொடுக்குறோம், நம்மளே கொடுக்க மாட்டோங்கிறோம் இல்லையா. பாகவதத்துல மகாபலி கிட்ட வாமனனா பகவான் வந்து 3 அடி மண்ணு கொடுன்னு கேட்டான். அவ்வளவு தானே கொடுத்து விடுறேனேங்கிற. மகாபலி உபாசனை பண்ணினான். உபாசனை பண்ணினது யாகம். அந்த யாகசாலைக்குள்ள இத்தினூண்டு ஒரு ரூபம் உள்ள வந்தது. நம்ம உபாசனை பண்ற மூர்த்தி எல்லாம் இத்தினூண்டு தானே இருக்கு இல்லையா. பகவானோட ஒரு சின்ன போட்டோவை வச்சுட்டு நாம உபாசனை பண்றோம். உபாசனை பண்ணி 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 அந்த போட்டோ என்ன ஆகும், மெதுவா மெதுவா நம்மளோட சொத்தையெல்லாம் முழுங்கிவிடும், நம்ம பிரபஞ்ச பானத்தை எல்லாம் முழுங்கிவிடும், நம்ம அனுபவ மண்டலத்தை எல்லாம் முழுங்கி உலகளந்த பெருமாளா நம்ம முன்னால நிற்கும். அந்த உபாசனை பண்ற மூர்த்தி வாமனன் தான். மத்தியே வாமனமா சீனம் விஸ்வே தேவா உபாசதே அப்படின்னு வேதம் சொல்றது. வாமனன்னாலே அந்தரியாமின்னு அர்த்தம். மகாபலி உபாசனை பண்ணார், உபாசனை தான் யாகம். உபாசனை அழகா பண்ணினா இத்தினோண்டு இருக்கிற மூர்த்தி அது வந்து குடேன் குடேன்னு கேட்கும். எல்லாத்தையும் குடேன். நம்மளா சன்னியாசம் பண்ண மாட்டோம், நம்மளை சன்னியாசம் பண்ண வைக்கும் அது. நம்ம இருக்கிற சாமானத்தை எல்லாம் வாங்கிக்கும், அதை கொடுத்துடு இதை கொடுத்துடு உன்னோட எல்லாத்தையும் கொடுத்துடு, லாஸ்ட்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு 2 அடியினால மகாபலியோட சொத்தை சாமான சகல சாமக்கிரிகளையும் முழுங்கினப்புறம் 3வது அடிக்கு இடமே இல்லை. அப்ப மகாபலி கிட்ட 3வது அடி கொடுன்னு கேக்குறாங்க. சுக்கராச்சாரிய சொன்ன அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, கொடுக்காதே சொன்னேன் இல்லையா. உலகத்துல எல்லாரும் தே ஆர் அகைன்ஸ்ட். யாரும் நம்ம பகவான்கிட்ட போனா எல்லாம் போயிடுவோம். எனக்கும்பா ரமண பகவான் கிட்ட ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் முதல் வாட்டி வரபோது, கே சுவாமிநாதன் வரபோது அவர்கிட்ட சொன்னாலாம், போயிடாதே மகர்ஷியை பாக்குறதுக்கு, போனாயினாக்கா ரொம்ப டேஞ்சரஸ். அவர் தான் சொல்றாரு மகா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பகவானுக்கு ஒரு பேரு மகாகர்த்தகான்னு பேரு. மகாகர்த்தம்னா படுகுழின்னு அர்த்தம். ஆழமான கிணறு, எண்ட்லெஸ் வெல், அதுக்குள்ள விழுந்தேன்னா வெளியில வர முடியாது. அந்த மாதிரி ரமண மகர்ஷியை பார்க்க போறாயினாக்கா உனக்கு போய்த்தான் ஆகணுமானா, உனக்கு பொண்டாட்டி குழந்தைகள் யாரெல்லாம் இருக்காளோ எல்லாரையும் கூட்டின்னு போவோம். எதுக்குன்னா அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள், இந்த தொட்ட பெட்டாவில் போய் மேலேந்து கீழே பார்க்கறது ரொம்ப டேஞ்சரஸ், பின்னால யாராவது பிடிச்சுக்கிறதுக்கெல்லாம் வேணும். அந்த மாதிரி இந்த பொண்டாட்டி குழந்தைகளை எல்லாம் அழைச்சுன்னு போனேன்னா அவன் திருப்பி குட்டின்னு வரத்துக்கு ஒரு பலம் இருக்கும், ஒரு புல் இருக்கும். இல்லாம தனியா போயிடாதே, மாட்டின்னு விடுவேனாலும் அப்படின்னு அது சாப்பிட்டுடும், எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். அதனால ஈஸ்வர தரிசனம்ங்கிறது தெரியாம நம்ம ஏதோ வந்திருக்கோம். மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் இஸ் சத்சங்கம். ரிஷிகளை பார்க்கறது, ஞானிகளை பார்க்கறது, சத்சங்கத்துக்கு போறது, பகவத் தரிசனத்துக்கு ஆசைப்படுறது எல்லாமே எப்படின்னாக்கா மகாபலி வாமனன் கொடுத்த மாதிரி தான். வாமனன் வந்து நிற்கிறார், சுக்கராச்சாரியர் சொன்னார் மகாபலியை ஓரமாக கூட்டின்னு போனார். கூட்டிட்டு போய் ஏ வைரோச்சனே அப்படின்னு கூப்பிடுறார். என்னக்கா இந்த வாமனன் உள்ள வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் பிரம்மன் கிம் கரவாமி தே பிரம்மர்ஷீணாம் தபசாக்ஷாது மன்யே த்வார்ய வபுர்தரம். தெரியல ஆனா தெரிஞ்சு கொடுத்து. இத்தினோண்டு ஒரு சால கிராமம், அதுல என்ன இருக்கு? இத்தினோண்டு ஒரு சிவலிங்கம் வச்சு பூஜை பண்றோம், அதுல என்ன இருக்கு? ஆனா உள்ள வைபவம் வரபோது அந்த சின்ன மூர்த்தியை பார்க்கிற போது உபனிஷத் வேத்தியமான பொருள் தோணணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த வாமனன் உள்ள வரபோது மகாபலி பார்த்துட்டு சொல்றார், ஞானிகளோட ஞானம் பூரா உருவம் பூண்டு வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். உங்களுக்கு என்ன வேணா கொடுக்குறேன், என்ன வேணும் கேளுங்கோ, எல்லாம் கொடுக்கணும் போல இருக்கு, எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணணும் போல இருக்கு. அப்பதான் சுக்கராச்சாரியர் கூப்பிட்டு சொல்றார், வைரோச்சனேன்னு கூப்பிடுறார். விரோச்சனன் மகாபலியோட தாத்தா. அவர் வந்து என்ன பண்ணார்னா, மகாபலியோட அப்பா, அவர் பிரம்ம விசாரம் பண்ண பிரஜாபதி கிட்ட போய் சரீரம்தான் ஆத்மா நினைச்சுன்னு வந்துட்டார். அந்த மாதிரி இங்க வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியாம ஒன்னும் கொடுத்துடாதே, உன்னோட எல்லாம் போயிடும். அது சொல்றத சந்தோஷமா சொல்றேன், நான் கொடுக்குறேன், பகவான் தான் வந்து கேட்கறனா கொடுக்குறேங்கிறார். அப்படி சொல்லி ரெண்டு அடினால எல்லாத்தையும் அளந்தாச்சு. மூணாவது அடிக்கு இடம் எங்க கேட்கறத மகாபலி சொல்ற, நீ என்னத்தானே கேட்கறேன், இவ்வளவு என்னோட சொத்து நினைச்சுட்டதெல்லாம் இழந்துட்டேன், இப்போ இப்ப நான் என்ன இழக்கணும், ஊனாதல் எடுத்துக்கோ, நான் என்னையே அர்ப்பணம் பண்றேன், அவ்வளவுதான். கோவில்ல பிள்ளையாருக்கு சதுர்த்தி குழக்கட்டை வச்சுதானா, குழக்கட்டையே பிள்ளையார் சாப்பிட மாட்டார், தைரியமா கொடுக்குறோம். ஒரு கால் குழக்கட்டைய பிள்ளையார் சாப்பிட்டா சந்தோஷப்பட்டுப்போம். பால் குடிச்சாருன்னு நடுப்புல கதை வந்த மாதிரி குழக்கட்டை சாப்பிட்டு விட்டார்னா சந்தோஷப்பட்டுப்போம். குழக்கட்டையோட குறுக்கல முழுங்கி விட்டான், பூஜை பண்றவரையும் முழுங்கி விடுத்துனா யாராவது நிவேத்தியம் பண்ணுவாளோ? அந்த மாதிரி சாதனை பண்ற சாதகன் இருக்கானே, சாதகனை உபாசிய மூர்த்தி முழுங்கி, உபாசிய மூர்த்தி இருக்கே உபாசிய மூர்த்தியாவே இல்லாம அகண்டாகார வஸ்துவா நிக்கிற ஒரு நிலை இருக்கே, அந்த நிலையில சாதகன் இல்ல, சாதனை இல்ல, அந்த உபாசிய மூர்த்தியே பரபிரம்ம வஸ்துவா பூர்ண வஸ்துவா பிரகாசிக்க கூடிய அனுபூதி நிலைதான் ஊனாதல் அப்படின்னு பகவான். சாப்பாடு உன்னை சார்ந்து, தன் அனுபவம் தானே அக்ஷரமண மாலையில அனுபவம், இங்கே சாஸ்திரம். அக்ஷரமண மாலையில பகவான் சொல்லித்து சாப்பாடு உன்னை சார்ந்து, நீ நல்ல சாப்பாடு, ரொம்ப ஸ்வீட் ஃபுட், உன்னை அனுபவிக்கலாம் நினைச்சுன்னு நான் வந்தா நான் என்னை இழந்துட்டேன், சார்ந்து உணவாயேன் சாந்தமாய்ப்போவன் அருணாச்சல. உன் பக்கத்துல வந்தோடனே சாந்தி சமாதி தான் இருக்கு, சாந்தி பஞ்சனமானனா நான் நீ அவன் வரணும், நான் இல்லை நீ இல்லை அவன் இல்லை, அனுபவிக்கிறவன் இல்லை அனுபவிக்கப்படுற பொருள் இல்லை, பரிச்சின்னமான ஒரு நிலை, லிமிட்டடான ஒரு ஸ்டேட், லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ், போய் அகண்டாகாரமா ஆகாசம் போல, வெளி போல, அனந்தமான ஆகாசம் போல ஒரு அனுபவ நிலை இருக்கு. இந்த அனுபவிக்கிற பொருள் ஆகாசம், அனுபவிக்கிறவன் ஆகாசம், அனுபவிக்கிற பிரமாணம் ஞானம் இருக்கே அதுவும் ஆகாசம். ஞானேன ஆகாஷ கல்பேன யோ தர்மானு ககனோபமான ஞேய அபிநேன சம்புத்தா தம் வந்தே த்விபதாம் வரம் அப்படின்னு கௌடபாதாச்சாரியர் ஒரு ஸ்லோகம் சொல்ற, அற்புதமான ஸ்லோகம். நம்ம ஒரு பொருளை பார்க்கிற போது அந்த பொருள், இப்ப அந்த மைக்கு பாக்குறேன்னாக்கா, இல்லாட்டா அந்த கேமராவை பாக்குறேன்னாக்கா, அந்த கேமராவுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு, என்னோட அறிவு அந்த லிமிடேஷன்ல தான் உள்பட்டு நிற்கும். பிரம்மத்தை அறிய மனம் தயாராகிற போது
மனசுக்கு வந்து ஒரு நாமரூபத்துக்கு உள்பட்ட பொருளை தெரிஞ்சுக்கிறத மனசு நாமரூபத்துக்கு உள்பட்ட பரிச்சின்னமான அறிவே ரூபமா இருக்கு. அந்த மனம் வந்து அகண்டமான பொருளை தெரிஞ்சுக்கிற போது சித்தவிருத்தியும் அகண்டாகாரத்தை தொட்டு அகண்டாகாரம் ஆயிடுறதுனால மனசு ஆகாசம் ஆயிடுறது, தெரிஞ்சுக்கிற பொருள் ஆகாசம் ஆயிடுறது, தெரிஞ்சுக்கிறவனும் ஆகாசம் ஆயிடுறான். விபின்னம், பின்னம் இல்லாம, துவைதம் இல்லாம, அபரிச்சின்னமான அபரிமிதமான சிதாகாச பொருள் நோக்காம் பரப்பு நோக்காம் பொருளாவாய் அப்படின்னு. சிதாகாச பரப்பு நோக்காம் பொருள் அப்படின்னா ஆகாச சரீரம், ஆகாசமே ஆயிடுறான். விதேகி, தேகமே இல்லை. பரத்தியார் திருஷ்டியில அவனுக்கு தேகம் இருந்தாலும், பரத்தியார் திருஷ்டியில அவனுக்கு மனம் இருந்தாலும், பரத்தியார் திருஷ்டியில அவனுக்கு வியவகாரங்கள் இருந்தாலும் கூட, அவனுடைய ஆத்ம ஞானத்தினால கர்மாவும் சித்தவிருத்திகளும் அவனுடைய அனுபவ ஜீவபாவமும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆகாச ஜீவனாக, ஆகாச மனமுடைய, ஆகாசமே இந்திரியங்களாக, ஆகாசமே சரீரமாக, இந்திரிய வேத்தியமான திரவிய பதார்த்தங்கள் எல்லாம் ஆகாசம் மட்டுமா அபரிமிதமான ஸ்வரூபத்தோட கூட எனக்கு. இதை சொல்லக்கூடிய இந்த பாஷை இருக்கே, இந்த பாஷையும் ஆகாசம்தான். அதனாலதான் சொல்ல முடிகிறது. ஒரு லிமிட்டேஷனை தாண்டினாதான் பாஷைக்குள்ள அபரிமிதமான பொருளை கொண்டு வர முடியும். அபரிமிதமான பொருளை கொண்டு வரபோது பாஷை வெளியிலேந்து ஹிருதயத்துக்கு போகிறதுக்கு பதிலா ஹிருதயத்திலேருந்து வெளியில தான் வருது. அப்ப அது வந்து பாஷை வந்து அபரிமிதமான வஸ்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதே தவிர வெளியிலேந்து ஒரு மொழி உள்ள நுழையல. வந்துபடி கேட்கறவாளுக்கு ஏதோ பிரெஞ்சுல பேசுற மாதிரி இருக்கும் இல்லையா? என்ன அந்த ஸ்வரூபத்தோட தன்மை அப்படி இருக்கு, அந்த வஸ்துவோட தன்மை அப்படி இருக்கு. அந்த ஊனாதல் கான் இந்த பாடல் நாம இன்னும் பார்க்கல, ஜஸ்ட் அதுக்கு ஒரு பூர்வ வீடியோ தான் போட்டோம். இந்த பாடலை தொடர்ந்து நாம நாளைக்கு பார்ப்போம். ஊனாதல் கான், இப்ப போய் நம்ம ஊன அருந்தி நாளைக்கு நாம ஊன ஆக முடியுமோ பார்ப்போம். அருணாச்சலம் யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.